السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين، صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், வெளியில் உலகம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமையாக மாறிக்கு. பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அடிதடியுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லா நிலைகளும் எல்லா இடங்களும் நிம்மதிய பறித்து சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்குது. நீங்க உதாரணத்துக்கு எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்க, எங்களோட பஜார், எங்களோட வீடு, எங்களோட சூழல், நாங்கள் வாழ்கிற இடம், நாங்கள் படிக்கிற கல்வி, நாங்கள் சம்பந்தப்படக்கூடிய அரசியல், எங்களோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வட்டம் நிம்மதியை இழந்து தான் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் எழும்பி சொல்றது கேளுமா, நான் அல்ஹம்துலில்லா என் பிஸ்னஸ் எல்லாம் பெஸ்டாக போகுது, நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், கடன் இல்லை யாருக்கும், யாரோடும் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது கேளுமா? சொல்றது கேளாது. எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை. இது இங்க மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில மக்கள் எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் மாட்டிப்பட்டு பீதியிலும் பயத்திலையும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நீங்க கொஞ்சம் பாருங்கோ, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக ஆக்கிட்டேன், உங்களுக்கு இஸ்லாத்தை வரதீது லக்குமுல் இஸ்லாம், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். யார் சொல்றது? அல்லாஹு தஆலா சொல்றான். நாங்க ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். உதாரணத்துக்கு ஒருத்தர் எழுப்பி இஸ்லாம்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சொல்றதுக்கு இஸ்லாம்டா இஸ்லாம் அப்படின்னு, இஸ்லாம்டா என்ன, இஸ்லாம்டா இஸ்லாம் அப்படின்னு தான் நாங்க பதில் சொல்லுவோம். இஸ்லாத்துக்கு வரை விளக்கணம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாம் சொல்லி சொன்னா அஞ்சு தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மதரசால பாடமாக்கின அந்த ஹதீஸ சொல்லுவோம். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுக, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன செய்வோம்டா, நாங்க அஞ்சு வரை விளக்கணம் அல்ல, அஞ்சு அந்த தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்குது இஸ்லாம் இப்படின்னு ஒரு கருத்தை தான் நாங்க சொல்லுவோம். இதனால பாருங்கட, தலையில ஈக்கிறதும் இஸ்லாம் தான், பள்ளியில வந்து தொழணும், அஞ்சு நேரம் தொழணும், நோன்புடைய காலத்துல போயிட்டு நோன்பு பிடிச்சுக்கொள்ளணும், ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜ செய்யணும், ஜகாத் கொடுக்கிற காலத்துல ஜகாத்தை கொடுத்து கொள்ளணும். இது இஸ்லாம் பொதுவாக எல்லாருமே விளங்கி வச்சிருக்கிறது, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி. எங்களுக்கு தரப்பட்ட கல்வியும் அறிவும் இப்படிதான் தரப்பட்டீர்கள். எப்படி சொன்னா இஸ்லாம் பள்ளியில பேய் சொல்லுங்க. அதனால பாருங்க உங்களுக்கு சும்மா நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பள்ளிக்கு வரத்துல ஆட்கள் கல்சனம் அடிச்சு கொள்வாங்க, அவங்ககிட்ட வந்து கல்சனம் அடிச்சுப்பாங்க, டவுசர் போடுறவங்கள பாருங்க, டவுசர் அப்படியே மடிச்சுட்டு தான் உதவு செய்வாங்க. உதவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல வந்து தொழுது முடிச்சுட்டு வெளியில போனோடனே செருப்பை போடுறதுக்கு முன்னால் அல்ல செருப்பை உடனே கல்சனம் அப்படி கீழே பண்ணிச்சுடுவாங்க. நீங்க கேளுங்க ஏன் கல்சனம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அவர் சொல்லுவாரு கரண்டே காலுக்கு கீழால உடக்க கூடாது தானே தொழிலுடைய நேரத்துல. அதுதான் சிலவங்க தண்ணி படுறதுக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்களை சொல்லுவாங்க. நாங்க நினைச்சிருக்கிறது என்னண்டா, பள்ளிக்குள்ள வந்ததுதான் எங்களுக்கு இஸ்லாம். சிலவங்க தொப்பி பள்ளிக்குள்ள வார்த்தைகள போகும், வெளியில போனா தொப்பி எடுத்து அப்படியே சேஃபில் போட்டுக் கொள்வாங்க. ஏன்னா பள்ளிக்குள்ளதான் இஸ்லாம், பள்ளிக்குள்ளதான் தீன். இது மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நாங்க விளங்கி வச்சிருக்கிறது. எங்களுக்கு பள்ளி விட்டு வெளியில போனா அங்க தீனா அதெல்லாம் அங்க தறி வராது, அங்க அதெல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் மேலாது. வெளியில அது எங்களுக்கு இஷ்டம் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இது எல்லாம் இடங்களிலும் உங்களுக்கு பாக்குறது கேளு. பெண்களை பாருங்க, வீட்டுல கல்யாணம் என்று சொல்லி வந்துட்டா அவங்களோட அந்த சிந்தனையில இருக்கிறது வளமேல எப்படி நடக்குதோ இதுதான். எப்படி என்னோட ஊர் வழக்கம், உங்களோட காலி பகுதியில் எப்படி வழக்கம், அதைத்தான் பெண்கள் பார்க்கிறது. என்ன பெண் வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும், மாப்பிள்ள வீட்டுல அந்த விருந்து கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், சாப்பாடு இப்படி இருக்கணும், இது எப்படி இல்லன்னா அவங்க கூட சொல்லுவாங்க, இவங்க கூட சொல்லுவாங்க. முழுக்க எங்கட சிந்தனையில இருக்கிறது என்னண்டா, எங்கட அன்றாட வாழ்க்கையில பழக்க வழக்கங்கள் எது இருக்குதோ அதைத்தான் நாங்க நம்பி இருக்கிறது. அதுதான் எங்கட அது வெளி வாழ்க்கை. பள்ளிக்குள்ள இல்ல இல்ல அம்மா, பள்ளிக்குள்ள போகிறதுல தொப்பி போட்டு வெள்ள சாரம் வெள்ள ஷர்ட் போட்டு வெள்ள ஜுப்பா போட்டு பள்ளிக்குள்ள வரணும். வெளியில போகத்துல அல்ல கல்யாணம் வீட்டுக்கு போகத்துல அது அங்க போறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டைலுக்கு தான் நாங்க அங்க போறது. பள்ளிக்குள்ள வரத்துல மட்டும் இஸ்லாம், வெளியில போனோடனே இஸ்லாம் இல்ல. வெளி வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சும்மா நான் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்காக நான் சொல்லி காட்டுறேன். பிசினஸ் எடுத்துக்கொள்ளுங்களே, நீங்க எப்படி பிசினஸ் செய்றீங்க கேளுங்க பாப்போம். மொத்தத்தை நீங்க ஏன் பிசினஸ் மேன், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்க ஏன்? என்ன வாப்போட பிசினஸ் மேன், அதனால நானும் பிசினஸ் பழகிக்கிறேன். என்ன கூட்டாளி மாதிரி பிசினஸ் செய்யறாங்க, நானும் பிசினஸ் செய்யறேன். நீங்க டாக்டர், என்னோட வாப்ப டாக்டர், அதனால அவர் என்ன டாக்டராக ஆக்குறதுக்கு விரும்பினார். இதுல உங்களோட இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் எந்த அளவு தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும் பிசினஸ பத்தி? அப்படி ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் பிசினஸ்ல இருக்குதா? ஆட்கள் பிசினஸ் சொல்லி சொன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த நாள் ஆரம்பிக்கிறது? புதன்கிழமை ஆரம்பிக்கிறதா, செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறதா? ஒருத்தர் வந்து கேட்கிறார், அந்த கடையை ஓபன் பண்ண போறோம், இப்படி புதன்கிழமை ஆரம்பிச்ச நல்லமா வியாழக்கிழமை ஆரம்பிச்ச நல்லமா அப்படின்னு கேட்கிறார். பாவத்தை கேட்ட, நீங்க எப்படி பிசினஸ் செய்ய போறீங்க? நானும் என்ன கூட்டாளி ஒருத்தரும் சேர்ந்து பிசினஸ் செய்ய போறோம் பார்ட்னர்ஷிப்ல. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, நீங்க பார்ட்னர்ஷிப்ல நாங்க செய்யற பிசினஸ்ல எங்களுக்கு சரியான முறையில் ஷரியத் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பிசினஸ் ஃபெயில் ஆகிடும். அது நான் சொல்ற என்னண்டா, உலக வழக்கத்துல பொதுவாக இப்ப எங்கட மென்டலிட்டி எங்கட சிந்தனைக்கு தானே என்னோட சிந்தனை அப்படியே வெளி உலகம் என்னத்த சொல்லுது அதைத்தான் நாங்க அப்படியே கட்ச் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு யார்கிட்டயுமே சட்டத்திட்டம் தெரியாது, ஷரியத்துல என்ன சொல்றாங்க. சும்மா நான் கேட்கறேன், எழுப்பி ஒத்தர் எழுப்பி சுலபாவம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அல்லது ஆஸ் அ சன், நீங்க ஒரு மகனாக இருக்கிறீங்க வாப்பட, உண்மைக்கும் வாப்பக்கும் ஒரு மகன், உங்களோட ரோல் மாடல் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய ரோல் மாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையிலே அவருக்கு யோசிப்பாரு, எனக்கு இஸ்லாம் என்ன ரோல் மாடல், அது உம்மடையும் வாப்படையும் புள்ள செல்ல புள்ளையா வளர்ந்து அப்படியே வளர்ந்து வாரதுதானே, உம்மடையும் வாப்பக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது அதெல்லாம் நீங்க சொல்லுங்களே, அப்படியெல்லாம் ஸ்கூல்ல படித்து தரல எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி ஒரு வாப்ப எழுப்பி கேளுங்க, ஆஸ் அ ஃபாதர், நீங்க ஒரு வாப்பா அவங்களோட ரோல் மாடல் என்ன,
ஒரு பொம்பளை, அதாவது ஒரு பெண்ணை எழுப்பி நீங்க ஒரு உம்மாவா இருக்கிறீங்க, ஆஸ் எ மதர் நீங்க உங்களோட ரோல் மாடல சொல்லுங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மகளை எழுப்பி கேளுங்க. ஒரு ஹஸ்பண்ட், நீங்க ஒரு உங்களோட மனைவிக்கு கணவனாக இருக்கிறீங்க, உங்களோட ரோல் மாடல சொல்லுங்க, மனைவி எழுப்பி கேளுங்க, உங்களோட ரோல் மாடல் என்ன. இதெல்லாம் என்ன, இது சும்மா நாட்கள் கழியுது, நாங்க எங்கட வாழ்க்கையில் உள்ள வழக்கம் மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போறோம் அப்படின்ற ஒரு நிலப்பாடுதான் உலகளாவிய ரீதியில மனிதருடைய உள்ளத்திலையும் தலையிலையும் ஆணித்தனமாக பதிஞ்சிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதனாலதான் இன்றைக்கு எங்களோட எல்லா ஃபீல்டும் ஃபெயில் ஆகிக்குது. இன்னைக்கு பாருங்க, ஃபேமிலி லைஃப் ஃபெயில், ஃபேமிலி லைஃப் பிசினஸ் பாருங்க ஃபெயில், எக்கனாமிக்க பாருங்க ஃபெயில், எங்களோட எல்லாமே ஃபெயில். ஹெல்தியை பாருங்க, ஆரோக்கியத்தை பாருங்க, இன்னைக்கு எங்களோட வாலிபர்களுக்கு நின்று கேளா, வாலிபர்களுக்கு முன்னு கொண்டு இருக்கேன், பள்ளியில ஜும்மாவுக்கு டிரஸ்டி போர்ட்ல பிரச்சனை என்னடா, வாலிபர் எல்லாம் சுவத்துல தாஞ்சி கொண்டு ஏண்டா முன்னுக்கு வந்து நிக்கிறது, கட்ஸ் இல்ல, உடம்புல தைரியம் இல்ல, உடல்ல ஆரோக்கியம் இல்ல, பலஹீனம் ஆயிட்டாங்க, வயசின்னது, ஆனா பாவம் இப்பவே உடஞ்சி போயிட்டாங்க. என்னமான சோதரில் அன்பானவர்களே, மன்னிச்சுவோங்க, இன்றைக்கு நாங்க எங்களோட உண்மையான யதார்த்தமான கல்வியை விட்டு வெளியில போனதுனால என்னோட பேசிக் பெனிஃபிஷியல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் கல்வி என்னன்றத நாங்க விளங்காததுனால எங்களோட டிபார்ட்மெண்ட் எல்லாமே சந்தோஷம் இல்லாத, நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டீர்கள். நாங்க இஸ்லாம்டா நினைச்சது என்னண்டா, பள்ளிக்குள்ள வந்து தொழுகிறது, ஹஜ்ஜ செய்யறது, நோம்ப நோக்கிறது, ஜகாத்த கொடுக்கிறது, இஸ்லாம் இஸ் கம்ப்ளீட், இஸ்லாம் பூர்த்தி அப்படின்ற ஒரு மனோநிலைமை தான் எல்லாத்தையும் இருக்கிறது. கேடுவாங்க, ஒரு பெரிய ஒரு லாயரத்தரோட பேசிக்கொண்டிருக்கிறதுலே அவர்கிட்ட ஏற்கனவே முந்தி பல ஒரு நோட்டீஸ் நான் பார்த்திருந்தேன். அப்ப அவரோட பேசிருக்கும் பொழுது நான் சொன்னேன், நீங்க பல வருஷத்துக்கு முன்னால ஒரு டாபிக்ல ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணிருக்கிறீங்க, மதங்களுக்கு மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை, மதங்களுக்கு மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு ஒரு லாயர் பேசிக்கிறாரு. அது சும்மா சர்வசாதாரணமான லாயர் உண்டல்ல, பார்லிமெண்ட் ஒரு அதாவது ஒரு மெம்பர். அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறதுல அவற்ற நான் கேட்டேன், உங்களோட ஒரு டாபிக் கொண்டு நான் இதுக்கு முன்னால பார்த்தேன், மதங்களுக்கு மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே, நீங்க என்னத்தை பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு படிச்ச ஒரு மனிதர் என்னோட பார்வையில அவர்கிட்ட கேட்டோன்னே அவரு சொன்னாரு, சிம்பிளான விஷயம் தானே, நான் சொன்னேன் எனக்கு நீங்க இந்த டாபிக்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, மதம் என்று சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் பாருங்க, இன்னைக்கு எங்கட படிச்சவங்க என்னத்தை விளங்கி வச்சுக்கிறாங்க, மதம் சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு வந்து தொழுகிறோம், எங்களுக்கு ஒரு பள்ளி இருக்குது, அவங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, இவங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பன்சல் இருக்குது, அங்கங்க எப்பப்ப போகணுமோ அங்க போயிட்டு வர வேண்டியது, இது மதம். வெளி வாழ்க்கையை பொறுத்தவரையில உதாரணத்துக்கு நான் அவர் சொல்றாரு, நான் இந்த ஊரில் இருக்கிறேன், நெஞ்சவங்களே கொழும்புல இருக்கிறேன், அல்லது ஜப்னால இருக்கிறாரு, அல்லது மன்னாரில் இருக்கிறாரு. இப்ப இந்த ஊருடைய கல்ச்சர் ஒன்று இருக்குது, உதாரணமாக கல்யாணம் எடுக்கிற ஒரு கல்ச்சர் ஜப்னாவை பொறுத்தவரையில, அங்க பொதுவாக இந்துக்களுடைய கல்ச்சர் மிகச்சிருக்குது. கல்யாணம் என்று சொல்லி சொன்னா கழுத்துல சவடிய கட்டணும், அப்படி சவடிய கட்டினா தான், அல்லது அந்த ஏதோ கட்டணும், கட்டினதுக்கு பின்னால்தான் அவர் பூர்த்தியான பெண்ணாக சொந்தக்கா சொந்த மனைவியாக மாறுவார். கபில் துணிக்காது இது அதொன்றும் அங்க இல்ல. இவருடைய கொள்கை என்னண்டா, மதங்களுக்கு மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது நாங்க முஸ்லீம்கள் பள்ளிக்கு போகணும், அவங்க அவங்க இதுக்கு போகணும், பொது விஷயங்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் கல்யாணம் மற்றது எங்கட கடையுடைய விஷயங்களோ தொழிலுடைய விடயங்களோ ஊருடைய சம்பிரதாயங்களோ அது எல்லாமே அந்தந்த ஊர்ல எப்படி நடக்குதோ அப்படித்தான் நடக்கும். அப்படின்னா சும்மா இன்னும் கொஞ்சம் அவருடைய விளப்பம் எந்த அளவு தூரத்துக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு இன்னும் தெளிவா கேட்டேன். அப்ப ஒரு ஒருத்தர் ஜப்னால வாழ்ற ஒருத்தர், அவர் கல்யாணம் முடிக்கிறேன், எப்படி முடியும், கல்யாணம் அங்க முடிக்கிறதாக இருந்தால் அவரு அந்த பெண்ணுடைய கழுத்துல அந்த மாலையை போட்டு கட்டணும், அப்பதான் அந்த சொந்த மனைவியாக மாறுவார். இது அந்நியன் அல்ல, இது புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அல்ல, பரம்பரை சுத்தமான முஸ்லீம், முஸ்லீம்களுக்காக வேண்டி பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய ஒரு ஆள். இப்ப இல்ல, இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு தூரத்துக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இஸ்லாத் இது வெறுமனே உங்களோட மதங்கள் உங்களோட வணக்க ஸ்தலங்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப இப்படி அவரது கருத்து என்னண்டா, உதாரணமாக எங்க பெண்கள் எல்லாம் வந்து யூரோப்ல வாழ்ந்தாங்கண்டா, அவங்க அங்குள்ள பெண்களை போல அரை நிர்வாணியாகத்தான் போகணும். இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில எங்களோட மெஜாரிட்டி பெண்கள் எப்படி ஆடைகள் அணிகிறாங்களோ அப்படிதான் அவங்க அணிஞ்சிட்டு போகணும். இப்படி தலையில வந்து இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான கல்வியை கலட்டி அவங்களுடைய செக்யூலர் எஜுகேஷன் கொடுக்கப்பட்டீர்கள். இதுதான் இன்றைக்கு எங்கட பெரியவங்க சின்னவங்க படித்தவங்க பாமரங்க சொல்லி எல்லா மட்டத்தில் இருக்கிறவங்கள தலையிலும் வேலை செய்யறது இந்த செக்யூலரிசம் தான். இந்த செக்யூலரிசம் தான் செக்யூலரிசம் என்றா மதங்கள் எல்லாம் அவங்களோட வணக்கத்தலங்களோட கல்ச்சர் எல்லாம் சமுதாயத்தினுடைய அந்த ஈடுபாடோட. இது விசேஷமாக பெண்கள்கிட்ட மிகவும் உள்ளுக்கு ஆணித்தனமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விடயம். இது இன்னும் தெளிவாக சொல்ல போறேன்டா, இதுக்கு மாற்றமாக இஸ்லாம் இதுதான் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்லை. அப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கு எங்கட சமுதாயம் தள்ளப்பட்டிருக்குது. எத்தனை வருஷம் தெரியுமா? 600 வருஷத்துடைய முயற்சி, ஒரு ரெண்டு வருஷம் அல்ல, 100-200 அல்ல, 600-700 இயர்ஸ், 600-700 வருஷத்துடைய முயற்சி, விடாமுயற்சி எங்கட சமுதாயத்தில முஸ்லீம்களுக்கு மத்தியில முஸ்லீம்களோட தலையில செக்யூலர் அப்படியே வந்து ஆட்சி படைச்சு கொண்டு இருக்குது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கண்ட நின்ற வந்த போன எல்லாருமே தத்துவா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சும்மா சிம்பிளா எந்த அளவுக்குண்டா, என்னோட கூட்டாளி ஒருத்தர் பாப்பா வபாத் ஆயிட்டாரு. உங்களோட உண்மைக்கு ஒரு 57-58 வயசு. உங்களோட தாத்தா ஒருத்தர் துபாயில இருந்து வந்தா, உண்மை இத்தாலிகிறான். தாத்தா வந்த உடனே உம்மக்கு பக்குவா உமா இதா இக்க தேவல்ல, தவறு குழம்பு போயிட்டாரு. நல்ல தென்னா இப்படி பிரச்சனை என்ன இல்ல, தாத்தா சொல்ற இருக்க தேவையில்லையாம் இதா, ஏன் இல்ல வயசாயிட்டா வயசான பொம்பளைக்கு இதா ஒன்று தேவையில்ல, எப்படி சொல்றா இது வந்து இஸ்லாத்துல இதுக்குதான் இதா இருக்கணும், இப்ப உமக்கு வயசு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக பத்துவா. இந்த பாருங்க இந்த செக்யூலர் எவ்வளவு தூரத்துக்கு தலையில ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி அட்வான்ஸ் ஆகி என்னோட தாவா பணின்ற பேர்ல தாவா செய்யக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் அவங்களோட தலையை பாவிச்சு இஸ்லாத்துக்கு மாத்தமான இஸ்லாத்துல இல்லாத அல்லது இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவு தூரத்துக்கு இந்த செக்யூலரிசம் உள்ளுக்கு போயிட்டு தலைய கழுவி வேலை செஞ்சு கொண்டிருக்குது. கண்ணியமான சோதரில் அன்பானவர்களே, இது முழுக்க கொடுக்கப்பட்டது எங்கிருந்து, எங்களோட யதார்த்தமான கல்வியை பறிச்சிட்டு அவங்களோட அந்த முயற்சியின் மூலமாக கொடுக்கப்பட்ட கல்வி தான். அதுலதான் நாங்கள் இன்றைக்கு முழுவதும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய சிந்தனை தான் எங்களோட தலையிலே இருக்குது. எங்களோட உண்மையான யதார்த்தமான கல்வி என்னான்னு சொல்லி எங்களை யாருக்குமே தெரியாது. நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறது கல்விண்டா, ஸ்கூல்ல போயிட்டு நீங்க படிங்க, 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையில 11-12 படிங்க, அதுக்கு பிறகு நீங்க குவாலிஃபைட் ஆனீங்கண்டா, நீங்க போங்க மெடிக்கல் ஃபேக்கல்டி, நீங்க போங்க இ ஃபேக்கல்டி, நீங்க போங்க அக்கவுண்ட்ஸ் ஃபேக்கல்டி, நீங்க போங்க லோ ஃபேக்கல்டி, நீங்க போங்க சயின்ஸ் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேக்கல்ட்டியை முடியுங்க. இவர் ஒரு கல்விமான், அவர் 5-6 வருஷம் யூனிவர்சிட்டில இருந்து வெளியாகி வந்தோடனே அவருக்கு பட்டம் கொடுக்கிற இவர் ஒரு கல்விமான், இவர் ஒரு ஸ்காலர், இவர் ஒரு படித்தவன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து பாருங்க இவரை மாதிரிதான் படிச்சு வரணும். இதைத்தான் நாங்க இன்றைக்கு என்னோட கல்வியை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நல்ல தெளிவாக ஒரு விஷயத்த விளங்கிக்கோங்க. ரமலான் எங்களுக்கு முன்னால வந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்க நோன்பு மாதத்துக்குள்ள என்டராக இருப்போம். ஞாயிறு திங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறுல திங்கக்கிழமை ரமலான் ஆரம்பமாகிடும். இந்த ரமலான் அல்லாஹ் கடமையாக்கி அந்த ரமலான்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சானே, என்னோட சட்ட யாப்பு இந்த குர்ஆன் இருக்குது. இதுதான் எங்களோட பேசிக் பெனிஃபிஷியல் எஜுகேஷன், யதார்த்தமான கல்வி. உலகத்தில் உள்ள எல்லா கல்வியலும் அது ஹாஸ்டாக்களின் மூலமாக உருவாக்கப்பட்டது. நான் பின்னால சொல்லி காட்டேன். என்னோட உண்மையான கல்வி இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி தான். இதுல மாற்றம் கிடையாது, இதுல சந்தேகம் கிடையாது. குர்ஆன பிறக்கினே அல்லாஹ் என்ன சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. இந்த வேதம் இருக்கிறதே இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உன்னோட மூளைய போட்டு பாருங்க, கம்ப்யூட்டரை போட்டு பாருங்க, எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் போட்டு பாருங்க, இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது, இதுல சந்தேகம் இருக்காது, கொலப்படி இருக்காது, பிரச்சனை இருக்காது. தெளிவான அத்தாட்சி இந்த குர்ஆன் லா ரைப ஃபீ. ஆனா இந்த குர்ஆன் எங்க இருக்குதுன்னா அந்த பாருங்க, அந்த கபட்ல இருக்குது, அல்லது இந்த ஆபீஸ்மாருடைய உள்ளங்கள்ல இருக்குது, அல்லது மெமரி சிப்ல இருக்கும், செலவங்கள்ட கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல இருக்கும், அல்லது எங்களுக்கு தேவைண்டா www.quran.com அப்படின்னு வெப்சைட் அப்படி தொடப்படும். குர்ஆன் இஸ் அவைலபிள், எல்லா இடத்திலுமே குர்ஆன் இருக்குது. குர்ஆன் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு உலகத்துல கின்னஸ் ரெக்கார்ட் வச்சிருக்குது. உலகத்துல ஆகக்கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு புக்குண்டா இந்த ஒலி குர்ஆன் மட்டும்தான். எல்லா மொழியிலும் இன்றைக்கு குர்ஆன் வந்துருச்சு, திவெயி மொழியில வந்துருச்சு, ஜப்பானீஸ்ல வந்துருச்சு, கொரியன்ல வந்துருச்சு, ஸ்பானிஷ்ல வந்துருச்சு, எல்லா மொழியிலும் இன்னைக்கு குர்ஆன் வந்திருக்குது. எங்க பார்த்தாலும் குர்ஆன் இருக்குது. என்கிட்ட வந்து யாராவது உன்னோட குர்ஆன தாங்கலேண்டா, பயந்து குர்ஆன் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு எங்களே கஷ்டப்படுத்து. உதாரணத்துக்கு நீங்க வெளியில மைக் போட்டீங்க இல்ல, ஸ்பீக்கர் போட்டீங்க, ஒரு பௌத்தரத்தரை பிடிச்சி கட்டியக்கமே திருப்பிட்டக்கே நட்டன் சம்ஸ்கிருத்திய புட்ட அப்படி தெண்டக்கோ அப்படின்னா ஏற்கனவே அப்படியே மனசுலேற்றமாக கீழே வளர்ந்தோன்னு கடேதமாய் அப்படின்னா சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேர்த்தை கேட்டீங்க, பல குடியவங்கள்ட்ட ஒருத்தையே திருப்பிட்டக்கே புட்டக் பெண்ணோட நட்டன் சம்ஸ்கிருத்தே இல்லை சந்தேசம் இருக்குது அவங்களுக்கு, முனர சந்தேசம், கிரவ சந்தேசம், பரவ சந்தேசம் இருக்குது நிறைய. இந்த கொஞ்சம் கேளுங்களே, இந்த அரசன் காட்டுங்களேண்டா ஆந்தூரம் எந்தமாக ஆந்தோன் அப்படின்னா தண்ணே அப்படின்னு. நீங்க ஒரு ஹிந்துவை பிடிச்சி கேளுங்க, உங்களோட வேதல் ஏதாவது ஒரு வேத காட்டுங்களே, நாலு வேத இருக்குதான வேதா, அவனுக்கு அது தெரியாம ஹாம் வேதிக்கு சாம் வேதிக்கு யஜுர் வேதிக்குது ரகு வேதிக்குது. அதே மாதிரி அவுத்தார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை, எல்லாம் ஒரு ஒரு தனியான சப்ஜெக்ட், அது வேற நீளமான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதே மாதிரி பைபிளை போயிட்டு கேளுங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் தெரியாது நியூ டெஸ்டமெண்ட்டும் தெரியாது, நாங்கள் தான் அவங்களுக்கும் டீச் பண்ண வாங்கிக்குது. கனியமான சகோதரர்ல அன்பானவர்களே, அப்படி அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வைக்கல, நாங்கள் இன்னொத்த பேத்து கையேந்தி இன்னொத்த பேத்து கெஞ்சி எடுத்துட்டு வார அளவுக்கு இஸ்லாத்தை அல்லாஹ் வைக்கல. யாரை கேட்டாலும் பயம் இல்லாம என்ன லாங்குவேஜ்ல வேணும் உங்களுக்கு, சிங்களத்துல தேவையா இங்கிலீஷ்ல தேவையா என்ன லாங்குவேஜ்ல வேணும், இதாங்க குர்ஆன். உங்களுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு இல்லையா, நீங்க அடிங்க வெப்சைட்ல, உங்களுக்கு என்ன தேவை அடிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. எத்தனை எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு குர்ஆன் இருக்குது எல்லா இடத்துலயுமே, குர்ஆனை பத்தி பேசுறாங்க. குர்ஆன் இஸ் மிரக்கல், குர்ஆன் அற்புதமானது. கேளுங்க, சில ஸ்காலர்ஸ் படிச்சவங்க டாபிக் போட்டு இந்த குர்ஆன் இஸ் மிரக்கல் அற்புதமானது பேசுறாங்க. குர்ஆனை விரட்டினீங்கடா, மிரக்கல் ஆஃப் ஆண்ட், மிரக்கல் ஆஃப் ஹியூமன் பாடி, மிரக்கல் ஆஃப் பேபி, மிரக்கல் ஆஃப் பேர்ட்ஸ், இன்னைக்கு மிரக்கல்ஸ் குர்ஆன் பல விதமான அற்புதங்களை பத்தி பேசு. எங்களோட உடம்பினுடைய அற்புதம் என்ன, எங்களோட நாங்க பார்க்கிறோம் பறவைகள் பறந்து கொண்டிருக்கிற இந்த பறவையுடைய அற்புதம் என்ன, தேனியுடைய அற்புதம் என்ன, எறும்பினுடைய அற்புதம் என்ன, குர்ஆன் பேசுது எல்லா விதமான அற்புதங்களை பத்தி. இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கமான புக் எழுதப்பட்டிருக்கிறது மிரக்கல். என்னமான சோதரர்களே, அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மற்றவங்களோட நீங்க போயிட்டு பேசினா கூட குர்ஆனுக்கு முன்னால யாருக்கும் என்னென்றும் செய்யறதுக்கு இயலாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேதம் தான் குர்ஆன். இந்த ஹாஃபிஸ் மாத்த கேளுங்க, குர்ஆனை பாடமாக்கின இந்த உள்ளங்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன் என்றா என்னன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அற்புதமானது, அதனுடைய ஆச்சரியமானது. ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விடயம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதே குர்ஆனை தான் துபை இப்னு அம்ர் தௌஸ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னால கேட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அரபிக் லிட்ரேச்சர்ல பெரிய பாண்டித்துவம் பெற்ற ஒரு மனிதர் துபை இப்னு அம்ர் தௌஸ். ஆனா அல்லாஹ் இந்த குர்ஆனை காதல விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அற்புதத்தை ஆச்சரியத்தை பார்த்து அவர் இஸ்லாத்துல வாராரு. அதற்கு மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்தியாவில வாழ்ந்த முக்கியமான ஒரு பெரியார், அவங்களோட ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்தவர். இவங்க ஒரு உலமாக்களுடைய ப்ரோக்ராம்ல உட்கார வச்சு உலமாக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, நரகம் விசாலமானது. நான் சொல்றமே நரகம் விசாலமானது. இப்ப இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் ஒவ்வொரு வார்த்தையே சொன்னாங்க, கல் ஜஹன்னம், கபீர், அக்பர், வாசிய, வசிய அப்படின்னு எல்லாம் பெருசி 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 இந்த அரபியுடைய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி முடிச்சாங்க. அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, குர்ஆன் லேசா ஒரு விஷயத்தை சொல்லுது, நரகம் எவ்வளவு விசாலமானது. என்னண்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், நரகத்துல ஆட்களை போட 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 நரகம் கேக்குது, இன்னும் இருக்குதா, இன்னும் இருக்குதா, இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இன்னும் இருக்குதா, இன்னும் இருக்குதான்னு என்ன, அவ்வளோ பெருசு நரகம். அந்த குர்ஆனுடைய நடையில குர்ஆன் எவ்வளவு அழகான முறையில அந்த வசனங்களை தெளிவுபடுத்தி காட்டுது. அபுல் ஹசன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த உலமாக்களுக்கு மத்தியில அதை தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஆனா எங்களுக்கு இதனுடைய யதார்த்தம் தெரியாது. நான் தான் சொல்ல வாரேன், எங்களுக்கு இதனுடைய யதார்த்தம் தெரியாது. இதுல ரிசர்ச் பண்ற ஆட்கள் இதை பார்த்து மிரக்கல் சொல்லிட்டு போற. டாக்டர் மொரிஸ் புக்கை நீங்க படிச்சிருப்பீங்களோ தெரியல, படிச்சவங்கள்ட்ட கேளுங்க. ரெண்டு மிக முக்கியமான புத்தகம் இருக்குது, குர்ஆன் அண்ட் சயின்ஸ். இன்னொன்று இருக்கு குர்ஆன் அண்ட் சயின்ஸ் அண்ட் பைபிள். இன்றைக்கு பல மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இவர் இவருடைய முகவுரையில் எழுதுறாரு, குர்ஆன் இஸ் மிரக்கல், ஒரு அற்புதமானது. 1981 இஸ்லாத்துக்கு வராரு. காரணம் என்னண்டா, இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை பார்த்து அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த குர்ஆனை வச்சிருக்கிறான், அதுல சந்தேகம் கிடையாது. சும்மா சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறேன். ஆனா இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன். நாங்க எல்லாரும் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் தானே, ஒரு பிரச்சனை வந்தா யோசிக்கிறோம். இப்ப இந்த யோசிக்கிற சக்தி இது எங்க இருக்குது, மூளையில இருக்குதா அல்லது உள்ளத்துல இருக்குதா? யோசிக்கிற சக்தி யாரும் சரி சொல்லலுமா? நாங்க இப்ப யோசிக்கிறோம், உதாரணமாக இப்ப மைக் சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். இது மைண்டால தலையடிக்கிற மூளையால யோசிக்கிறோமா அல்லது உள்ளத்தால யோசிக்கிறோமா? சொல்லுமா? படிச்சவங்க சரி, கண்ணியமான சகோதரர்கள், எங்களுக்கு குர்ஆன் ஓடிக்கிற தொடர்பை பாருங்க. குர்ஆன் சொல்லுது, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்குது ஆனா அந்த உள்ளங்களின் மூலமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லையே, விளக்கம் பெறுறார்கள் இல்லையே. அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நாங்க சிந்திக்கிறது வந்து எங்கட உள்ளத்தால. இது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. 1980 வருடங்கள்ல டாக்டர் பவுல் சொல்லி முக்கியமான ஒரு மனோதத்துவ வைத்தியர், அவர் சொன்னாரு, குர்ஆன் வந்து ஒரு அற்புதம் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க தானே, ஆனா குர்ஆன் ஒரு பிழைய செஞ்சிருக்குது. அது என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது உள்ளம் தான் சிந்திக்குதுன்னு சொல்லி, ஆனா என்னோட சயின்ஸ் சொல்லுது உள்ளம் இல்ல சிந்திக்கிறது, என்னோட மூளை தான் சிந்திக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது, அதனால குர்ஆன் ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லி இவரு ஆரம்பத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, உலகத்துக்கு யதார்த்த உண்மையை அல்லாஹ் விளங்க வைக்க விரும்புறான். அந்த காலத்திலிருந்து உண்மை இதுதான், எங்களுடைய 1689 அல்லது 89 இவர் ஒரு ஆபரேஷன் செய்யறாரு, ஹார்ட் சர்ஜரி உண்டு. என்னண்டா, ஒரு 18 வயசு வாலிபன் ஒரு வாலிபன் அவன் செத்துடுறான் ஆக்சிடென்ட்ல. 18 இயர்ஸ் ஒரு பொம்பளை புள்ள அவருடைய அந்த ஹார்ட்டுடைய பீட் இல்லாம போயிட்டு ஒரு ஹார்ட் இந்த பொம்பளை புள்ளைக்கு பொருத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இப்ப அந்த சாகக்கூடிய அந்த வாலிபனுடைய ஹார்ட்டை கலட்டி இந்த 18 வயசு கேர்ளுக்கு அந்த ஹார்ட்டை பொருத்துறான். இந்த ஆபரேஷன் நடக்குது 1988 மே 29 டாக்டர் பவுல். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தேடி பாருங்க, எல்லாம் இருக்குது. இப்ப அது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி உடைய ஒரு கேர்ள், இப்ப பொருத்தி எல்லாம் சக்சஸ், வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால ஒரு வாரத்துக்கு பின்னால அவங்களோட உம்மா பாப்பாவும் வாராங்க. அந்த பொம்பளை பிள்ளையோட அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எங்களோட மகள் வந்து நல்லா படிப்பா, ஆனா அவ வாழ்க்கையில மியூசிக் அடிச்சது கிடையாது. அதுல கிளாசிக் மியூசிக், மியூசிக்ல நிறைய வகை இருக்குது. ஒன்று இருக்குது கிளாசிக் மியூசிக் சொல்லி, அந்த கிளாசிக் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பிள்ளையாக இவன் இருக்கிறா. இப்ப ஒரு கிழமைக்குள்ள அவன் மியூசிக் பயிற்சியும் பிடிச்சிருக்குது. அது மாதிரி அவரே வாயில பாட்டு படிச்சு கொண்டே இருக்கிறா. ஒரு ஒரு தெளிவு இல்லாமல்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி விளங்குது இல்ல, அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னே. இப்ப இவருக்கு மூளை வேலை செய்யுது, என்னடா இது அப்படின்னு சொல்லி. என்ன இது? இப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, மைக் உரைச்சிக்கிறான் பின்னுக்கு விளங்குதா? இந்த கத்தை கொண்டா விளங்குதா பின்னு? அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க, உங்களோட மகனுடைய ஆட்டிடியூட்டா சொல்லுங்க, எப்படி நடந்து கொள்றாரு உங்களோட மகன்? நடந்தாரு சொன்னாங்க, டாக்டர் என்னோட மகனை பார்த்தா அவன் எப்ப பார்த்தாலும் பாட்டு படிச்சு கொண்டிருப்பான். அடுத்தது அவனுக்கு கிளாசிக் மியூசிக்ல சரியான இன்ட்ரெஸ்ட், இதுதான் அவன் ஹாபி. இப்ப இவருக்கு டாக்டருக்கு தலக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அவன் எழுதுறான், டாக்டர் பவுல் இந்த அப்படியே ஹிஸ்டரி எழுதிட்டு வராரு, படிச்சு பாருங்க நீங்க. கூகுள்ல போய் தேடுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. இப்ப அவன் சொல்றான், இதுக்கு பின்னால எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நான் தான் குர்ஆன பொய்யாக்கி மூளைய நான் அதாவது சிந்திக்கிற இடம் என்று சொல்லி சொன்னேன். கண்ணியமான சகோதரர்களே, இதுல இன்னொரு பிரச்சனையை கேட்டுவங்க. சயின்ஸ் வந்து இந்த உள்ளம் உள்ளமல்ல மூளைதான் சிந்திக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியாக்கினொன்னு, என்னோட படிச்ச மட்டத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் உள்ளத்துக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற உள்ளம் இது உள்ளமல்ல இது மூளை அப்படின்னு கருத்து கொடுத்தாங்க. அது தலைகீழான முறையில யோசனை இல்லாம அந்த அளவு தூரத்துக்கு சயின்ஸோட கம்பேர் பண்ண போயிட்டாங்க. குர்ஆன் தான் உண்மை, சயின்ஸ் அல்ல. சயின்ஸ் அன்றைக்கு இருந்துச்சு, இன்றைக்கு ஒரு விதம், இன்னொரு நாள்ல இன்னொரு. 1800ல் கலீலியோ கலீலி சொன்னான், உலகம் உருண்டையான வடிவம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னால அவனை கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க அந்த இருந்த பாதிரிமார். ஏ அவனோட கொல்ல உலகம் தட்டையானது. கலீலியோ கலீலி சொல்றாரு உலகம் பவுருட்டு சொல்லி, இவன் தவறான கருத்தை சொல்றான் கொண்டு போய் போட்டாங்க. 1900க்கு பின்னால 19வது நூற்றாண்டுல தெளிவா சொல்றாங்க உலகம்ன்றது ஒரு உருண்டையான வடிவம் அப்படின்னு சொல்லி. 800ல் இருந்து 900 ஆகும் பொழுது சயின்ஸ் தியரி மாறுது. அண்ட கொண்டு இந்த கொண்டு நாளைக்கு ஒன்று சயின்ஸ் மாறும், குர்ஆன் மாறாது. இது யதார்த்தமானது, இது பேசிக்கான உண்மையான கல்வி. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இவருக்கு யோசனை வருது, என்ன இப்ப செய்யறது? இப்ப 10 வருஷத்துக்குள்ளால நடந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணின பேஷண்டுடைய லிஸ்ட் எடுத்தாரு, 23 பேரை செலக்ட் பண்ணினாரு. 23 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் செலவழிச்சு பாரு எல்லாம் சொல்றார் அவர். இவ்வளவு செலவழிச்சு என்னுடைய 10 வருஷ ரிசர்ச் நான் நடத்தி, என் 10 வருஷ ரிசர்ச்சுக்கு பின்னால நான் அதுக்கு பின்னால இப்ப ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், குர்ஆன் 100க்கு 100 உண்மையானது, உள்ளம் தான் சிந்திக்கக்கூடியது மூளை அல்ல. இப்ப ரிப்போர்ட்டை வெளியாக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவ கூட செலவில்லாம குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான தியரியை சொல்லிருக்கிறான். அந்த தியரியை பில்லியன் ட்ரில்லியன் செலவழிச்சு ரிசர்ச்சுக்கு பின்னால் எடுத்து காட்டுறான், இதுதான் தியரி, உண்மை குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயத்த இவர் இன்றைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு அதை தாண்டி மறுவா அதையே சொல்லி காட்டுறாரு. என்னமான சோதரில் அன்பானவர்களே, நான் சும்மா எடுத்து காட்டுறதுக்கு சொன்னேன். இது மாதிரி குர்ஆன்ல எத்தனையோ விடயங்கள், எங்களுக்கு இதோட சம்பந்தம் இல்ல, தொடர்பு இல்ல, அதனால இதனுடைய யதார்த்தமே தெரியாது. நாங்க எங்கேயோ போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இதனால எங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? நாங்க வெறுமனே குர்ஆன பேசுறோம். குரானின் மிரக்கல் என்றும் ஸ்கூல்ல பிள்ளைகிட்ட கேளுங்க, குரானுடைய தலையங்கத்தை போட்டு பேசுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப கவலையான விஷயம், எங்களுக்கு இன்றைக்கு குரான் எதற்குன்னு சொல்லி தெரியாது. அல்லாஹ் குரான்ல சொல்றான், இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி, இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். எது நேரான பாதை, எது சரியான பாதை, ட்ரூ வே எது, அதன் பக்கம் இந்த குர்ஆன் தெளிவான வழிகாட்டலை காட்டுகின்றது. அது வெறுமனே பள்ளியில வந்து தொழுகிறது மட்டுமல்ல, ஜகாத் கொடுக்கிறது மட்டுமல்ல, நோன்ப பிடிக்கிறது மட்டுமல்ல, ஹஜ் செய்யறது மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் ஏ டு இசட். நாங்கள் காலையில எழுப்பினதிலிருந்து மாலையில படுக்க போகும் வரையில, படுத்ததிலிருந்து எழும்பும் வரையில 24 மணிக்கால வாழ்க்கை, மினிட் டு மினிட், அவர் டு அவர், முழு அந்த 24 மணித்தியால வாழ்க்கையில நாங்க எப்படி நடக்கணும், குர்ஆன் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டலை காட்டுது. நாங்க இந்த குர்ஆனை பார்த்தோமா, குர்ஆனை பிறட்டினோமா, குர்ஆனோட எங்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கு தொடர்பு நாங்க உண்டாகி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன், எங்களோட எல்லா இடங்களுமே பிரச்சனைக்குரிய இடமாக மாறி இருக்குது. பொலிட்டிக்கல் எடுத்துக்கோங்க, அரசியல் எங்களுக்கு பிரச்சனை, எக்கனாமிக் எடுத்துக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை, மெடிசின் எடுத்துக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை, எஜுகேஷன் எடுத்துக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை, லோ எடுத்துக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை. நிம்மதி இல்ல. ஒரு பெஸ்டான, ஒரு தூவான, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் வே, பொலிட்டிக்கல் செக்யூலர் உருவாக்கத்திலே இல்ல. காட்டுறது கேளுமா, இந்த நாட்டில் ஒரு அழகான ஒரு ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்குது. இந்த நாட்டில் நிம்மதியான, பீஸ் அண்ட் ப்ரோஸ்பரிட்டியான ஒரு அரசியல் நடக்குது. சொல்றது கேளுமா, ஏதாவது ஒரு நாடு சும்மா எக்ஸாம்பிளுக்கு காட்டுறது கேளுமா. இன்னைக்கு உலகம் சொல்லுது, உலகத்தில் ஆக பீஸ் அண்ட் ப்ரோஸ்பரிட்டியான, நிம்மதியான, பிரச்சனையற்ற நாடுகள் 32 countries. இந்த 32 நாடுகள்ல முதல் முதல் என்ன தெரியுமா, ஆஸ்திரேலியா, இரண்டாவது ஜப்பான், மூணாவது அமெரிக்கா. அந்த பட்டியல்ல எங்கேயுமே முஸ்லீம் நாடுகள் கிடையாது, முஸ்லீம் நாடுகள் கிடையாது. நிம்மதியான நாட்டில் முஸ்லீம்கள் இல்ல, முஸ்லீம்கள நாடுகள் நிம்மதி இல்ல. அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற 600, அதுக்கு முன்னாள் நிலைமை எடுத்து பாருங்க. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான நாடுகள் என்றா முஸ்லீம் நாடுகள். ஒரு ஒரு பெண், ஒரு பெண் இரவல பல மைல் தூரம் தனிய யாருடைய துணையும் இல்லாமல் அப்படி நடந்து போறா, அவளுடைய உடலுக்கோ, அவளுடைய பொருளுக்கோ, அவளுடைய ஆடைக்கோ, அவளுடைய மானத்துக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஒரு நிம்மதியான முறையில, பாதுகாப்பான முறையில அப்படி பேசிட்டு வாரா. ஒரு ஆண், ஒரு ஆண் தன்னை தூக்கி பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல அந்த பெண்ணின் மீது. அந்த அளவு தூரத்துக்கு மானம் படைத்தவர்களாக, மனித நேயம் உள்ளவர்களாக, ஹியூமனிடேரியனாக ஒவ்வொரு அந்த மனிதர்களும் இருந்தார்கள். அவ்வளவு நிம்மதியான ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட அரசியல் தெரியுமா, அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய காலத்துல தண்ணீர் பக்கத்து வச்சப்பட்டி, இந்த தண்ணீர் அந்த கோப்பையில ஒரு சைட்ல ஆடு தண்ணி குடிக்குது, இன்னொரு சைடால ஓனாய் தண்ணி குடிக்குது. ஆடும் ஓனாயும், ஓனாயின்டா ஆட்டை கண்டா விடாது, விரட்டி போயிட்டு கடிச்சு கொதறி துண்டெடுக்கும். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய ரஹ்மஹுல்லாஹ் அந்த காலத்துல ஒரு தண்ணி கோப்பை, இந்த ரெண்டும் எதிரியான மிருகங்கள் ஒற்றுமையா தண்ணி குடிக்குது. அல்லாஹ் அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய அந்த ஆட்சி, நீதமான ஆட்சி, குர்ஆனுடைய செக்யூலர், பொலிட்டிக்கல் செக்யூலர் ஃப்ரம் குர்ஆன், 100 சுன்னாவுடைய, ஹதீஸுடைய, அந்த சஹாபாக்களிட பொலிட்டிக்கல் அங்கு அமல் நடத்தப்படுது. ஒரு விரோதமான, ஒன்றுக்கொண்டு குரோதமான ரெண்டு மிருகங்கள் ஒரு தண்ணி கோப்பையில நிம்மதியா தண்ணி குடிக்குது. என்னவர்கள் இன்றைக்கு எங்கட ஒரே நிலைமையில் இருக்கிற ரெண்டு பேர் ஒரு இடத்துல உட்கார இயலாது, செருப்பு போகும், அடுத்த புட்டுவம் போகும், அடி தடி போகும், எந்த அளவு தூரத்துக்கு பிரச்சனை, பீஸ் ப்ரோஸ்பரிட்டி எல்லாம் போயிருச்சு. எங்கிருந்து எடுக்கிறது பொலிட்டிக்கல், பிரிட்டிஷிடம் இருந்து, அமெரிக்கா இடத்திலிருந்து, யூரோப் இடத்திலிருந்து பொலிட்டிக்கல் எடுத்துட்டு வர. அரபு நாடுகளை பாருங்க, கேளுங்க, உங்களோட பொலிட்டிக்கல் செக்குலர் என்ன? யாரு தந்தது? வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் செக்குலர். இன்னைக்கு உலகத்தில் நான் எழுதித்தாரேன், இந்த மெம்பர் கிட்ட இருந்து சொல்றேன், என்ன நாட வேண்டுமானாலும், எந்த கண்ட்ரியை வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் தாக்குறதுக்கேயும் அடிக்க ஏலும். ஏண்டா இஸ்லாத்துடைய செக்குலர் இல்ல, அண்டர் கண்ட்ரோல் ஜூ. யூதியல்ட அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்குது. அதுக்கு கொடுக்கிறது வெஸ்டர்ன், அந்த யூரோப், அந்த பிரிட்டிஷ், அவன் செக்குலர் தான். இன்னைக்கு எங்களுடைய இஸ்லாமிய நாடுகள்லயும் 100க்கு 100 அமல்படுத்தப்படுது. எங்களுடைய ஸ்கூல் அல்ல, எல்லா ஸ்கூல்லையும் முஸ்லிம் ஸ்கூல், முஸ்லிம் யூனிவர்சிட்டி, முஸ்லிம் பல்கலைக்கழகம், முஸ்லிம் காலேஜ், எல்லாத்திலும் படிச்சு கொடுக்கிற பொலிட்டிக்கல் வெஸ்டர்ன் பிரிட்டிஷ், அந்த பொலிட்டிக்கல் தான். இது யாருடையது? மனிதனால ஏற்றப்பட்டது, மனிதனுடைய சிந்தனையால ஏற்றப்பட்டது. படைச்ச ரப்பு அல்லாஹ், அவன் கொடுத்த அந்த அரசியல் முறை எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சியை பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படி நீதமான ஆட்சி. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஜனாதிபதி உலகத்தில அன்றும் இன்றும் சியாமம் வரை காட்ட முடியாத அற்புதமான ஜனாதிபதிகள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, பெரும் பெரும் ஜனாதிபதிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் யாரு, ஹஜ்ரத் உமர் யாரு, ஹஜ்ரத் உஸ்மான் யாரு, ஹஜ்ரத் அலி யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதி ஆனா அவங்களோட அஹ்லாக் என்ன, அவங்களோட அல்லாஹோடு உள்ள தொடர்பு என்ன, இரவல தஹஜ்ஜத் என்ன, குர்ஆனுடைய திலாவத் என்ன, யுத்த மைதானத்துல வீரம் என்ன, ஆரோக்கியம் என்ன, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். இந்த ஜனாதிபதி பணிவை பாருங்க, எப்படிப்பட்ட பணிவு தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் அடிமையும் போறாங்க அரசு, அந்த அந்த பைத்துல் மக்தீசுடைய சாவியை எடுக்கிறதுக்கு. ரெண்டு பேரும் போறாங்க, எப்படி போகணும் ஒரு ஜனாதிபதி, எப்படி போகணும் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி தெரியுமா போறாங்க ஜனாதிபதி? ஒரு கழுதையில, ஒரு கழுதை எடுத்துட்டு போறாங்க அடிமையோடு. நாங்க இன்னைக்கு மெட்டீரியல் ப்ராப்ளம், எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளம் என்னண்டா, மெட்டீரியல். ஸ்மார்ட்டா இருக்கணும், டை அடிச்சு கோட் அடிச்சு சும்மா தலைய அப்படி காக்குடு மாதிரி வளர்த்து இடையில ஜெல்ல பூசி தலைய நாசமாக்கி கொண்டு அப்படித்தான் நாங்க ஈக்கணும். அப்படி அதுவும் ஒரு விதமான மென்டல், எங்களுக்கு என்னோட மென்டாலிட்டி அது அப்படிதான் மாத்திக்கிறேன். என்னோட வாலிபர்களும் பாவம், நான் குத்தம் சொல்லல, அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மென்டலி டவுன், அவங்கள சிந்தனை ரீதியாக தாக்கி இருக்கிறாங்க. நான் பின்னால சொல்லி காட்டுறேன். இனியமான சகோதரர்களே, நாங்க மெட்டீரியல் இருக்கல, படைச்ச ரப்போட தொடர்பு இருந்துச்சு, அல்லாவோட அந்த கனெக்ஷனை தான் எங்கள்கிட்ட இருந்து துண்டிச்சு இருக்கிறது. படைச்ச ரப்போட கனெக்ஷன் இல்ல, அதனால மெட்டீரியல் தேவைப்படுது. விசா ஆபீஸுக்கு போறாண்டா சொல்லி அனுப்புறேன், நீங்க இப்படி போனா உங்களுக்கு விசா கிடைக்காது. நல்ல கோட் அடிச்சு டை அடிச்சு சும்மா போகணும், நீங்க ஆபீசர் மாதிரி, அப்பதான் உங்களுக்கு விசா கிடைக்கும். பாவம், என்னட ஆட்களும் சொல்லி அனுப்புறேன்டா, அவட்ட தலையில இருக்கிறது மெட்டீரியல் தான். நல்லா கிருபை கொண்டு நாங்கடா இப்படியே தான் போறது. அவன் பைல் எடுத்துட்டு போறவன் 3 வருஷம் 4 வருஷம் சீரழியிறான். நாங்க போயிட்டு எங்களுக்கு 7 நல்ல விசா, அமெரிக்கா விசா வேணுமா, ஜப்பான் விசா வேணுமா, ரஷ்யா வேணுமா, பிரிட்டிஷ் வேணுமா, அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாரான். அவன் பைல இப்படி கொண்டு வரான், அவன் பைல கொண்டு வரதுக்கே வாகனம், என்கிட்ட பைலும் இல்ல ஒன்றும் இல்ல. என்கிட்ட கேட்டான் ஜப்பானுக்கு போறதுல சுஜகுமார்ட்ட, என் அவரை கேட்கிறாரு, என்கிட்ட உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி, பேங்க் அக்கௌண்ட் புக்கை தாங்க. நான் சொன்னேன், இஸ்லாத்துல வந்து எங்களுக்கு எல்லாம் பேங்கோட தொடர்பு இல்லை, நாங்கள் அதுவும் பேங்க்ல எல்லாம் வச்சுற அளவுக்கு எங்கள்கிட்ட எங்களை தள்ளி இருக்குது. ஓ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், சாரி சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன். அப்படி இல்லை, நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா பேங்க் பேங்க் புஸ்தகம் இல்லாமல் உங்களுக்கு விசா கிடைக்காது இந்த நாட்டுக்கும், அதுதான் சட்டம். ஆனா மெட்டீரியல் அது, கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, கிரீன் கார்டா எல்லாம் கொடுக்கறான், கிரீன் கார்டு அமெரிக்கா 8 வருஷம் விசா, ஓபன் விசா கொடுக்கறான். என்னண்டா, படைச்ச ரப்போடு இருக்கிற தொடர்பு எங்களுக்கு இன்றைக்கு துண்டிக்கப்பட்டதுனால, எங்கட தலையில் இருக்கிறது மெட்டீரியல்னால எங்கட உள்ளத்துல பயம், இப்படி நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, எங்கட சஹாபாக்கள் அப்படி இருக்கல, எங்கட முன்னோர்கள் அப்படி இருக்கல. ஏண்டா, அல்லாஹ்வோடு இருக்கிற கனெக்ஷன் 100க்கு 100 சரியாக இருந்துச்சு. அதனால இப்ப இங்க மெட்டீரியல் பார்க்கல், எங்க போற, பைத்துல் மக்திசுடைய சாவியை எடுக்கிறதுக்கு எப்படி போகணும், பெரிய படை பட்டாளத்தோட போகணும், ஆனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அடிமைய கூட்டிக் கொண்டு போறாங்க கழுவையில. என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க துண்டு போட்டு ரெண்டு பேரும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் நீங்க கழுதையில போங்க, கொஞ்ச நேரம் நான் கழுதையில போறேன். யாருக்கு? வேலைக்காரருக்கு. நாங்க சொல்றோமே வேலைக்காரன் வீட்டுல, வேலைக்காரனுக்கு நாங்க அப்படி எங்கட வேலைக்காரனோட அப்படி நாங்க பிஹேவ் பண்ணுவோமா? ஜனாதிபதியை பாருங்க, இதுதான் தக்வா. அல்லாஹ் தக்வாவுக்கு கொடுக்கிற பணிவு. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, போகக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் கிதாபுல்ல எழுதுறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஆடையில அழுக்குப்படுது, சேறுபடுது, போறாங்க. அடிமை சொல்றா, ஹஜ்ரத் உடுப்புல வந்து இது பட்டிக்குது, கழுவி சுத்தமாக்கி அல்லது வேற மாத்தி கொண்டு போவோமே, உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க இல்ல. பாருங்க உள்ளத்துல அல்லாஹ்வோட கனெக்ஷன் எந்த அளவு தூரத்துக்கு இருக்குது. இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் இல்ல. இப்ப போகக்கூடிய நேரத்துல முன்னுக்கு அரச அந்த அந்த பட்டாளம் பார்த்து கொண்டிருக்குது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கழுத அடிமை போய்கொண்டு இருக்கிறாங்க பைத்துல் மக்திஸுடைய சாவி எடுக்கிறதுக்கு. இப்ப சரியா இப்ப டேர்ன் எப்படின்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கணும், அடிமை கழுதைக்கு மேல ஏறணும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு கழுதையோட கயிறை பிடிக்கணும். இப்ப சரியா முன்னுக்கு அவங்க தர்பாருக்கு போகணும். எப்படியான சிச்சுவேஷன்! இன்னைக்கு எங்க வீட்டுல வேலைக்காரர் இருந்தா யாராவது கெஸ்ட் வந்தா வேலைக்காரன் முன்னுக்கு வரவும் விட்டுருல. நோம்புல எல்லாம் பாருங்க, முஸ்லீம் வேலைக்காரங்க இருந்தாலும் கூட ஒரு மாதிரி தான் அவங்க நடத்தாட்டுவாங்க. நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நாங்க அப்படித்தான் நினைச்சிக்கிறேன். அவங்க எல்லாம் எங்கட சகோதரர்கள். ஹதீஸ்ல வந்து புகார்ல வருது நீளமான ஹதீஸ், எங்கட வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாம் எங்கட சகோதரர்கள். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல மனித நேயத்துக்குரிய உச்சகட்டத்தை காட்டி கொடுத்தது இஸ்லாம் தான். இஹ்வானுக்கும், உங்களுக்கு கீழால் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் உங்களோட சகோதரர்கள். நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதே அவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க, நீங்க எதை உடுக்கிறீங்களோ அதே அவங்களுக்கும் உடுக்க கொடுங்க. ஹதீஸ் சொல்லுது. நாங்க இன்றைக்கு பஸ் பார்த்தா அவர் ஹை கிளாஸ், அவர் வேலைக்காரரை பார்த்தா பாவம். ஹதீஸ்ல வந்து ஜஅலல்லாஹு தஹ்த ஐதீகும், அல்லாஹ் அவங்களை உங்களுக்கு கீழால வச்சிருக்கிறான். நாங்க நினைக்க கூடாது, நான் பள்ளியில டிரஸ்டி, எனக்கு வேண்டிய மாதிரி நடக்கலும், வா போ அது இது. ஹதீஸ் சொல்லுது, நீங்க டிரஸ்டி ஆகல, நீங்க ஊர்ல தலைவர் ஆகல, நீங்க ஸ்கூல் பிரின்சிபல் ஆகல, நீங்க டீச்சர் ஆகல, அல்லாஹ் ஆக்கினான். நீங்க அந்த நியமத்துக்கு குறை செஞ்சா, உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய உங்களோட அநியாயம் செஞ்சா, அல்லாஹ் தலைகீழாக மாத்துவான், உங்களை அடிமையாக மாத்தி அவனை எஜமானாக மாத்துவான். நீங்க பாருங்க, எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல பெரிய அதிகாரம் செலுத்தினாங்க, அடிமை மாதிரி நடத்தினாங்க, அடிமையை போல பேசினாங்க, அல்லாஹ் நூத்துக்கு நூறு சுக்காக்கி லஸ்டாக்கி அடிமையாக மாத்திக்கிறான். செல்ல செல்ல செகண்ட்ல அல்லாவுக்கு ஏதாவது இல்ல. நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் படிச்ச ரப்புக்கு பயப்படக்கூடியவங்களாக மாறணும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு பாருங்க, எங்களுக்கு படிச்சு தாராங்க, போய்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி கட்டம்டா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு கீழே அடிமை மேல எப்படி இருக்கும்? அடிமை சொல்றாரு, ஹஸ்ரத் ஒரு பிரச்சனை இல்ல, நான் கீழே இறங்குறேன், நீங்க மேலே ஏறுவோம். ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள், என்ன அடிமை கழுதையில வச்சுட்டு இவரு கயிறை பிடிச்சிட்டு வாராரு, ஜனாதிபதி ஒன்று சும்மா ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க கழுதையில ஏறுங்க, நான் கீழே வாருங்க. உள்ளத்தில் அல்லாட பயம் இருந்துச்சு, தக்வா இருந்துச்சு, நேரடி அல்லாவுடைய கனெக்ஷன். எப்படி அல்லாஹ் பணிவை கொடுக்கறான்னு பாருங்க. சொல்றாங்க இல்ல, ஓண்ட டேர்ன் நீ கழுதைக்கு மேல ஏறி வாரது, ஏண்ட டேர்ன் நான் கீழே வாரது, இதுதான் நீதம். இப்படியே தான் நாங்க போவோம், இதுல எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் அல்லாஹ்வோட தொடர்பு. மெட்டீரியல் அல்ல, எங்கட பொருள் அல்ல, சடவாதம் அல்ல. எங்கட தலையில இன்றைக்கு குமிச்சு இருக்கிறது சடவாதத்தை, எங்கட தலையில போட்டிக்கிறது மெட்டீரியல். அதனாலதான் நாங்க தோல்வி. போனதுக்கு பின்னால என்ன, சாவி எடுத்து கையில கொடுக்கறாங்க, இதாங்க சாவி. என்னோட முன்னோர்கள் சொல்லிருக்கிறாங்க, இப்படித்தான் ஜனாதிபதி கழுதையில கயிறை பிடிச்சு கொண்டு வருவாரு, அடிமைய கழுதையில உட்கார வச்சு கொண்டு வருவாரு, ஜனாதிபதி ஆடையில அழுக்கு படிஞ்சிருக்கும். அப்படி வந்தா அவங்களோட கையில் இந்த துறப்ப ஒப்படைங்க, அவங்களோட எல்லாம் உங்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு இயலாது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட சமுதாயம் தான் நாங்க. அடிச்சு கொள்ள போகல, எல்லாத்துக்கும் பிரச்சனைய போட போகல. இன்னைக்கு பைத்துல் மக்தீஸ் யார்கிட்ட கையில இருக்குது? இன்னைக்கு நூல் உலகமும் பிளான் பண்ணுது, முஸ்லீம்கள் எல்லாம் மிகவும் பகலாக பிளான் பண்றாங்க. அவனுக்கு தெரியும், சந்தோஷமா இருக்கிறான். ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிறவங்க முஸ்லீம்கள் அல்ல, வெறுமனே பேர் முஸ்லீம், அவனோட வாழ்க்கையில இஸ்லாம் இல்ல. அதனால பைத்துல் மக்தீஸ் கிட்ட வாரத்துக்கும் இவங்களுக்கு ஏலாது. அவனுக்கு தெரியும், கண்ணியமானவர்களே, நாங்க இன்னைக்கு மெட்டீரியலை பாவிக்கிற, தலைய பாவிக்கிற, முழு பவரை நாங்க கொடுக்க போற, அங்க பார்த்தா ஜீரோ தான் எங்களோட ரிசல்ட். ஏண்டா? அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களுக்கு சீர் இல்ல, படைச்ச ரப்புடைய அந்த நம்பிக்கை உள்ளத்துல இல்ல. எங்கள்கிட்ட இருக்கிறது ஆயுதத்துடைய நம்பிக்கை, வெபன்ஸுடைய நம்பிக்கை, பட பட்டாளத்துடைய நம்பிக்கை, தைரியத்துடைய நம்பிக்கை. இது உள்ளத்துல வந்ததுனால அல்லாஹ் நிலைமையை தலைகீழாக மாத்திருக்கிறான். அன்று அந்த காலத்துல சஹாபாக்கள்கிட்ட இருந்தது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மெட்டீரியல் இருக்கல்ல, அவங்களோட உள்ளத்துல இருந்தது அல்லாஹ். அல்லாஹ் நிலைமைய மிக சிறந்த நிலைமையாக மாத்தி காட்டினான். நீங்க அப்படியே வரலாற படிச்சு பாருங்க. சிலுவை யுத்தம் நடந்துச்சு 200 வருஷம், 200 இயர்ஸ், 14 டைம். எத்தனை முறை தெரியுமா? 14 முறை நடந்துச்சு சிலுவை யுத்தம். 14 முறையும் முஸ்லீம்களுக்கு அமோக வெற்றி, எங்கேயுமே முஸ்லீம்களுக்கு தோல்வி கிடையாது. 14 முறையும் முஸ்லீம்களுக்கு வெற்றி. காரணம் என்ன? இந்த முஸ்லீம்கள்ட்ட ஒரு அற்புதமான பவர் இருக்குது. என்ன தெரியுமா? காட் பவர், இறை நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கும் வரையில இவங்களை டச் பண்ண முடியாது. இவங்களோட தக்பீருக்கு எப்படி தெரியுமா பவர்? அல்லாஹு அக்பர், தக்பீர் கத்தினா எதிர்ப்படைக்கு நெருப்பு மழை பொழியும். அப்படிப்பட்ட பவர் உள்ளவங்க தான் இந்த முஸ்லீம்கள். அவன் அன்று ஹிஜ்ரி 600 விளங்கி வச்சிருந்தான் அந்த ரெட் கிராஸ், 14 டைம்ஸ் 200 இயர்ஸ். அதனுடைய அந்த ரிசல்ட் தான் இவன் உள்ளத்துல பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கினது. அங்கே பார்த்தா கத்தன்தீனியா வீழ்ச்சி, ரோமன் எம்பையர் வீழ்ச்சி, பெர்ஷியன் எம்பையர் வீழ்ச்சி, எல்லா அந்த யூதியருடைய கோட்டைகளும் சுக்கு நூறா போகுது. முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து போகக்கூடியவங்களா மாறுறாங்க. குர்துபா அங்கல குர்துபான்னு சொல்லி, இங்கல ஜாமி அசர்ன்னு சொல்லி, அங்கல ஜாமி ஜெய்தூனான்னு சொல்லி, அம்ரிபின் ஆசுன்னு சொல்லி பெரும் பெரும் யூனிவர்சிட்டிகள் உருவாது முஸ்லீம்கள்ட. கண்ணியமானவர்களே, உள்ளத்துல அல்லாட நம்பிக்கை இருந்துச்சு. அங்க நடத்தக்கூடிய அரசியல் 100க்கு 100 வெற்றிகரமான அரசியலாக இருந்துச்சு. சந்தோஷம் உள்ளதாக, நிம்மதி உள்ளதாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். ஹிஜ்ரி 600-700 வரையில இந்தியாவை எடுத்துக்கோங்க, 800 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி. ஸ்பெயின் எடுத்துக்கோங்க, 800 வருஷம் இஸ்லாமிய ஆட்சி. லண்டன், இங்கே நார்வே, அந்த ஏரியா எல்லாமே இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடுகள், முஸ்லிம் நாடுகள். ஆப்பிரிக்காவுடைய நார்த் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய நாடுகள். ஆனா இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு அங்க நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. ஸ்பெயின் 1491 ஒரு முஸ்லீம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இந்தியாவில் இன்றைக்கு முஸ்லீம் டா, முஸ்லீம் இஸ் எ டெரரிஸ்ட், இஸ்லாம் இஸ் டீச்சிங் டெரரிசம். இப்படி நஞ்சு கருத்தை போட்டு எங்களோட சமுதாயத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களோட இன்றைக்கு நாடுகள் தள்ளப்பட்டிருக்குது. காரணம் என்னண்டா? முஸ்லீம்கள் எங்கள்டையும் இஸ்லாமிய ஆட்சி இல்ல, அதுக்கு முயற்சியும் இல்ல, என்னோட யூனிவர்சிட்டியில இருந்து படிச்சு கொடுக்கறதும் இல்ல. அது மறைக்கப்பட்டு கீழே போடப்பட்டிருக்குது. குர்ஆன்ல இருக்குது இஸ்லாமிய ஆட்சி. அது எப்பக்கு? ரமலான் வருது, தராவீல 30 ஜுஸோ ஓதி முடியுங்க, மதரசாவுக்கு போட்டு பிள்ளையா ஹாபிஸ் ஆக்கிடுங்க, அதோட நிப்பாட்டிக்கோங்க. பள்ளியில ஒவ்வொரு மூலையில வயசாளியில் இருந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கீங்க, அதோட கூட குர்ஆன் இஸ் எனஃப். குர்ஆனை வெளியில கொண்டு வரக்கூடாது. ஏண்டா? நாங்க 600 வருஷமாக பார்த்தோம் இந்த குர்ஆனுக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன பவர் இருக்குது. நாங்க விளங்கியிருந்தோம், அதனால் இந்த குர்ஆன் திருப்ப வரக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஒரு நீளமான மிகவும் விரிவான ஒரு தலையங்கம். இதை நான் விரிவாக பேசிட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் படிச்சவங்க இருப்பீங்க, வளமாக்கள் இருப்பீங்க, இது தலைக்கடுங்க, எங்கட சின்னவங்கள் இருந்து இதை கொடுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? எவ்வளவு சாமையாக சமாதான அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை திட்டம், அந்த அரசியலை குர்ஆன் அறிமுகப்படுத்துது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைய குர்ஆன் சொல்லுது. இந்த பொலிட்டிக்கலா படிங்க, பள்ளியில உட்கார்ந்து இமாம் சாப் இது சம்பந்தமான ஆயத்துக்களை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த விடயங்கள் எங்கட உம்மத்துக்கு, எங்க முஸ்லிம்களுக்கு, வாலிபர்களுக்கு விளங்கப்படுத்தப்படணும். எங்க வாலிபர்களுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, எந்த சிந்தனையும் இல்ல. நல்ல படிச்சொத்தர் கேட்கிறாரு, குர்ஆன் அரசியலை பத்தி சொல்லிக்குதா? அந்தளவு தூரத்துக்கு குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்கட பொருளாதாரம், எக்கனாமிக். இன்னைக்கு பொருளாதாரத்தை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஜகாத்தை கொடுங்க, நீங்க ஜகாத்தை கொடுங்க, உங்களோட பொருள் பாதுகாக்கப்படும். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஜகாத் பொருளை பாதுகாக்கும், சதகா உங்களை பாதுகாக்கும், பொருளை பாதுகாக்கும், உங்களோட பொருள் அதிகத்தை உண்டாக்கும். வட்டி, வட்டின்னு சொல்றது தாக்கத்துல கூடிட்டு போற மாதிரி இருக்கும், ஆனா அழிவு. ஹதீஸ் சொல்றது எக்கனாமிக். இன்றைக்கு உலக எக்கனாமிக் ஒரு பெரிய ஒரு தலையங்கம், இது நாள் கணக்கு பேச வேண்டிய ஒரு தலையங்கம். நான் சும்மா உங்களுக்கு ஒரு சைக்கிள் செய்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் எங்கட நாட்டு எடுத்துக்கோங்க, உலகளாவிய ரீதியில போகாம எங்க நாட்டு எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் இந்த பகுதி எடுத்துக்கோங்க. சரி, உங்களோட பகுதி வானம், உங்க பகுதியை பத்தி என்ன பெருசா தெரியாது. நீங்க கொழும்பு எடுத்துக்கோங்க, கொழும்புல பொருளாதார நிலைய பாருங்க. அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரையில நாங்க இதுக்கு பின்னாலதான் ஓடுறது, இதைத்தான் எங்க மையமாக வச்சிருக்கிறது. என்னுடைய நிலைமையை பாருங்க, யாரை பார்த்தாலும் அதுரத்தில் ஆட்சியில் ஒன்றும் இல்ல, ரிம்ல பிசினஸ் ஓடுது, கடன் அதுரத் ஓடியில ஓடிக்கொண்டிருக்குது, வைப்ட நகையெல்லாம் கொண்டு போயிட்டு ஈடு வச்சிருக்கிற, தோட்டத்தை ஈடு வச்சிருக்கிற, என்னோட வீட்டை ஈடு வச்சிருக்கிற, வட்டிக்கு கட்டி கொண்டிருக்கிற, மக்கள்கிட்ட வாயிலிருந்து வர வார்த்தைகள் இன்னும் எந்த அளவு தெரியுமா? பல இடங்கள்ல சொல்லுகிறேன். ஒரு சத்துவா வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா, அஜரத் எங்கட சொந்தக்கார புள்ள ஒன்று இருக்கிறாங்க, 22 வயசு, கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகள், அட மாப்பிள்ள வந்து இப்படி தூளோட தொடர்பு, அதனால அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டு 8 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு, போட்டிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த புள்ள ஒரு சத்துவா கேட்குது, என்னண்டா அந்த புள்ளிட கிட்னியை வித்தா 4 லட்சம் ரூபா கொடுப்பாங்களாம். யாருக்கோ கிட்னியை கேட்டுட்டீங்க, 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த கிட்னியை வித்துட்டு அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா இஸ்லாத்துல? எவ்வளவு பெரிய வறும நிலைமை, எவ்வளவு கஷ்டமான நிலைமை. கேட்டு பாருங்க ஆட்களுக்கு, எத்தனை பேர்த போன் தெரியுமா, அதுர 3 மாசமா லைட் பில் கட்டி இல்ல, கரண்டா வெட்ட போறான், 8 பிள்ளைகள், அதுரத் எங்கட புள்ள, அதாவது என்ன பிளேண்டிய குடிச்சு எத்தனையோ நாள், வீட்டுல சீனி வாங்கி எத்தனையோ நாள். இன்றைக்கு அவ்வளவு கீழ் மட்டத்தில் இருக்குது எக்கனாமி. சும்மா உள்ளுக்கு நீங்க போயிட்டு பாருங்க, பிரச்சனையில மாட்டி பட்டிக்கிறாங்க எல்லாருமே. பொருளாதார சிக்கல் பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. நீங்க பைத்து ஜகாத்தில கேட்டு பாருங்க, உங்களோட பகுதியில எப்படியோ தெரியாது, கொழும்பு பகுதியில நீங்க பைத்து ஜகாத்தில கேட்டு பாருங்க, போன வருஷம் 100 அப்ளிகேஷன், இந்த வருஷம் 200 அப்ளிகேஷன் பைத்து ஜகாத்துக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க நாளுக்கு நாள் வறுமை கூட்டிட்டு போகுது. உலக ரிப்போர்ட் என்ன தெரியுமா, 2008ல் உலக சரித்திரத்தில் அப்படியான எக்கனாமிக் டவுன் உலகம் பார்க்கல. 2008ல் அவ்வளவு கீழ்மட்டத்துக்கு வைக்கிறது பொருளாதாரம், நிம்மதி இல்ல. இன்றைக்கு என்னோட வாலிபர்கள் தவறான வழியில போயிட்டு ஹராமான முறையில சம்பாதிக்கிறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னண்டா, பொருளாதார சிக்கல், பொருளாதார சிக்கல் எங்க பார்த்தாலும். ஆனா நீங்க அப்படியே போங்க, ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னால உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன் அப்படி வந்து, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஜகாத்தை எடுத்துக்கொண்டு, ஜகாத் உங்களுக்கு கடமையா, ஜகாத் உங்களுக்கு தரவா, ஜகாத் தரவா? யாருமே ஜகாத் எடுக்கிறாங்க இல்ல, எங்களுக்கு வானம், நாங்க ஜகாத் எடுக்க தகுதி இல்ல, எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இருக்குது, பூர்த்தியா இருக்குது. மறுவ பார்த்தா எல்லாம் பைத்து ஜகாத்துக்கு வந்தீங்குது. சொன்னாங்க என்ன, இந்த ஜகாத்தை நாங்க அனுப்புவோம் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த ஜகாத் அப்படியே அனுப்புறாங்க ஆப்பிரிக்காவுக்கு. ஆப்பிரிக்கால பார்த்தா அங்கே ஜகாத் இருக்க யாரும் இல்லை. அந்த ஜகாத் அப்படியே திரும்ப வருது. பிதாயா வன் நிஹாயால அப்படியே நீளமான முறையில் எழுதி இருக்கிறாங்க இந்த விஷயத்த. வருது, ஜகாத்தை எடுக்க தயார் இல்லை யாரும். பைத்து ஜகாத் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட நீங்க ஜகாத்தை கொண்டு வரவானே, ஏண்டா எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு இயலாது, மன்னிச்சுக்கோங்க, நீங்க உங்களை யார் யாருக்கு வேணுமோ பார்த்து நீங்க கொடுத்துக்கோங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்துல யாருமே ஜகாத் எடுக்க தகுதி இல்லை. அல்லாஹ் அவ்வளவு செழிப்பான ஒரு நிலைமையை கொடுத்திருந்தான், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல நீங்க பாருங்க, பத்து நாடுகள் இருக்குது, வறுமையான நாடுகள் பத்து நாடுகள். இந்த பத்து நாடுகள்ல எட்டு நாடுகள் முஸ்லீம் நாடுகள். ஆக வறுமையான நாடுகள் பத்து, அதுல எட்டு நாடுகள் முஸ்லீம் நாடுகள். அந்தளவு தூரத்துக்கு எங்களோட முஸ்லீம்கள் வறுமையால கஷ்டப்படுறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது, நீங்க உங்களோட ஜகாத்தை அல்லாஹா கொடுங்கோ, உங்களோட ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுங்கோ. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஊர்ல அல்லாஹ் செல்வந்தர்களையும் உருவாக்கி எளியவங்களையும் உருவாக்கி இருக்கிறான். அந்த 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 சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், அந்த செல்வந்தர்களுக்கு சில நிபந்தனைகளோட கொடுக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த செல்வந்தர்கள் அந்த எளியவர்களுக்கு கொடுக்கறதுனால அந்த ஊர்ல இருந்து வறுமை இல்லா போயிடும். உலகத்துல ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னா அப்படி நேரம் முடிஞ்சிடும். கண்ணியமானவர்களே, உலகத்துல பெஸ்டான ஒரு வேதான் ஜகாத்துடைய முறை. ஆனா இந்த ஜகாத் இன்னைக்கு சரியா கொடுக்கப்படுறதில்லை. எங்களுக்கு ஜகாத்துடைய சட்டத்தை கேளுங்க, முன்சப்ல நின்று தொழுறாரு, கேளுங்களே ஜகாத்துடைய சட்டம். ஜகாத்தை பத்தி தெரியாது, சும்மா சிம்பிளா சொல்லுவாரு. சொன்னார் ஹஜ்ரத், ஒரு 50 நா பவுனிக்கும் களவு பெய்திருச்சு சொன்னாரு. லண்டன்ல இருக்கிறாங்க, நான் கேட்டேன் அதுக்கு ஜகாத் கொடுத்தீங்களா? ஓ ஹஜ்ரத், நான் வருஷம் கணக்கா ஜகாத் கொடுக்கிறேன். இப்ப நான் கேட்டேன், சும்மா சொல்லுங்களே ஜகாத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்க? சும்மா ஒரு கணக்கு கொண்டு நான் அப்படி கவுண்ட் பண்ணி எடுத்து அப்படி வார எளியவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சும்மா கொடுத்துடுவேன். இப்படிதான் வளமையா செய்றீங்களா? ஓ, அப்படித்தான் வளமையா செய்யறது. நான் சும்மா கேட்டேன் அவர்த்த, ஜகாத் எப்படி கொடுக்கணும், அது இப்படிதான் ஜகாத் கொடுக்கணும். யாரு சொன்னது? இல்ல, இனி ஜகாத் மத்தவங்களுக்கு கொடுக்கறதானே, நான் சொல்லி சும்மா தள்ளி எடுத்து நான் கணக்கு பார்த்து சும்மா கொடுத்தேன். ஹஜ்ரத், ஜகாத் அல்ல அது சதக்கா. இன்னைக்கு எப்படின்றா, ரெண்டு மாணவர்கள் வந்தாங்க ஜெயவர்தன யூனிவர்சிட்டியில இருந்து. ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு ஃபீல்டு உள்ளவங்க வருவாங்க. ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தர் வந்து ஃபினான்ஸ் செக்ஷன்ல, இன்னொருத்தர் வந்து கிராஃபிக் செக்ஷன்ல உள்ளவங்க. டைம் எடுத்து ரொம்ப ஆவலோட வந்தாங்க. சில விஷயங்களை ஃபியூச்சர் பிளான்ல மசூரா பண்ணணும், உட்கார வச்சு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டதுல சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. எங்களை கூட்டாளி மாதிரி ஏதான் சொல்றது. அப்ப உங்களை கூட்டாளி மாதிரி யாரு, எங்களோட படிக்கிற பொடியமா என்ன சொல்றாங்க? இதுக்கு இப்படிதான் நாம, இது சட்டம் இதுதான் நாம, எங்க கேட்கறாங்க? சும்மா அப்படி அப்படிதான் சொல்றாங்க ஹஜ்ரத். எப்படி யார்ட்டையும் கேட்க இல்ல ஹஜ்ரத், சும்மா அப்படித்தானே வரணும். சிம்பிளா பேசிருக்கு இஸ்லாம், சும்மா அப்படித்தானே வரணும். கெட்டிங் தலையில சும்மா அப்படித்தான் நினைச்சு கொண்டு இருக்கிற. நான் சும்மா கேட்டேன், நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கிறேன், நீங்க மன்னிச்சுக்கோங்க. உங்களோட கையில் ஒரு ரேஷ் ஒன்று வந்தீங்க. நான் சொல்றேன், இந்த லாமனை கொஞ்சம் எடுத்து பூசுங்களே, கையில் ஒரு ரேஷன் வந்தீங்கன்னு காட்டினோடனே நான் சொல்ல, லாமன் எடுத்து பூசுங்களே. அது என்ன லாமன் எடுத்து பூசலுமா? அப்படி சரி, லாமன் எடுத்து பூச. அப்ப என்ன செய்வீங்க? ரேஷ்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிக்கும், இது ஸ்கின் ரேஷா அல்லது பிளட்ல ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனையா இல்லாட்டி நார்மலா இல்லாட்டி ஏதாவது பட்டா செக் பண்ணணும். டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பாக்கணும், அதுக்கு பின்னால் அவன் சொல்லுவான், அதுக்கு கூட பிளட் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி, அல்லது ஒரு துண்ட. இப்ப என்னண்டா, நீங்க போயிட்டு சொறின்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்கள்ட்ட சதையிலிருந்து உங்களோட தோல்ல இருந்து ஒரு துண்டை வெட்டுவான், ஒரு சின்ன ஒரு துண்டை வெட்டி அனுப்புவான். அதை உங்களுக்கு சொல்லுவான் எப்படின்டா, நான் பின்னால மெடிக்கல் சப்ஜெக்ட்ல அதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். டாபிக்கெல்லாம் மாறி மாறி போகும். நான் இப்ப சும்மாவட்ட கேட்டேன், என்ன நீங்க எப்படி செய்வீங்க? எல்லாத்தையும் இப்படித்தான் நான் செய்வேன். அப்படி போயிட்டு அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு டேப்லெட் எடுப்பேன். அப்ப உங்களுக்கு உடல் ஏற்பட்ட சொறிக்கு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அவ்வளவு பெரிய மருந்து செய்யறதுக்கு நீங்க விரும்புறீங்க. ஆனா இஸ்லாமிய சட்டம் வந்தோடனே கூட்டாளி சொன்னாரு, என்ன கிளாஸ் படின்னு சொன்னாரு, அது உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா போய் செய்யுது அப்படின்னு யோசிக்கிறார். உண்மையிலே நாங்க பாருங்க இப்படி நிலைமைய மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இஸ்லாம்டா எங்கட சிந்தனைக்கப்பட்டது. இவருக்கு நடந்தது என்னண்டா, இவர் வந்து அந்த அமைப்புல என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, சும்மா ஜகாத்த வந்து கணக்கொண்டும் பார்க்காம சும்மா கொடுத்தாரு, சும்மா சிம்பிளா கொடுக்கல. இப்ப ஜகாத்த நிறைவேறுமா, 50-40 பவுன் அல்ல, 100 பவுனும் வந்தில்லா போகும், என்ன ஜகாத் கொடுக்கல. இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறது அப்படித்தான், இஸ்லாம்னு சொன்னா சும்மா அப்படித்தான், ஒவ்வொருத்தர் சொல்றது ஒவ்வொருத்தர் கேட்கறது அப்படின்ற ஒரு நிலப்பாடாக இருக்குது. அதனால இந்த உலகத்தில் வறுமையான ஒரு நிலைமை. ஜகாத் சரியா கொடுக்கப்படுறதுல ஹதீஸ் சொன்னாலும் பொய்யாகாது, ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் தான் என்னன்னா, நீங்க சரியா உங்களோட ஊரில் உள்ள பணக்காரர்கள் அதே ஊரில் உள்ள எளியவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா வறுமை இல்லா போகும். இது யூஎன்ல சொல்லப்பட்டது, ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. கண்ணியமான சோதரே, அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க வறுமையால தான் இருக்கிறோம், எல்லாத்தையுமே வறுமை. இன்னைக்கு என்னோட எல்லாரையும் வறுமையில சிக்க வச்சு அடுத்தது எதுல தெரியுமா மாட்டிக்கிற, ஹராத்துல கொண்டு போயிட்டு மாட்ட வச்சுக்கிற. யாரும் கோச்சு கொலவான மனுஷங்க யாராவது சொல்லுங்க பாப்போம், என்னட்ட கிரெடிட் கார்டு இல்ல, கிரெடிட் கார்டு தான் பாவிக்கிறது இல்ல சொல்லலுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம், என்னட்ட ஏடிஎம் கார்டு இல்ல, ஏடிஎம் கார்டு இல்லன்னு யாருக்கும் சொல்லலுமா? ஏதாவது என்னோட வாலிபர் இருந்து எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏதாவது ஒரு பேங்க் உடைய கார்டை நாங்க சேப்பிளுக்கு வச்சுக்கொண்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க ஹராத்தோட எங்களை பின்னி பிணங்கி ஈடுபடுத்த வச்சிருக்கிறான். பெரிய பெரிய ஆட்கள், கிரெடிட் கார்டு இல்லாதவங்க யாரும் இல்ல. ஹராம் எந்த அளவு தூரத்துக்கு சர்வசாதாரணமா அதை சேப்பில வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாம வறுமையை உண்டாக்கி ஹராத்துல கொண்டு போயிட்டு சிக்க வச்சுக்கிற, எங்களுக்கு சதக்கா கொடுக்க ஏறாது, ஜகாத் கொடுக்க ஏறாது, கிரெடிட் கார்டு எங்களோட ஏடிஎம் கார்டு எங்களோட பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளணும். ஹராத்துடைய என்வயரன்மெண்ட்ல எங்களை போட்டு சிக்க வச்சுக்கிற, இப்ப துவா செய்யறையா அல்லாஹ் என்ன பாதுகாறு, பிரச்சனை பாதுகாறு, கெஞ்சுறாரு கதர்றாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, மல்பசுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வஹுதிய பில் ஹராம் ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு. அவர் உடுத்திக்கிறது ஹராம், சாப்பிட்டது ஹராம், வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஹராம், அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸ்ல வந்திருக்குது. கெஞ்சுறோம் கதர்றோம், ரத்த நாளங்கள்ல ஓடுறது ஹராத்த ஓட வச்சிருக்கான், வறுமையில கொண்டு வந்து வச்சு. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, கோச்சுக்கொள்ளவான எங்களை இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல எந்த கேட்டகரியில கொண்டு வந்து வச்சிருக்கிறான் பாருங்க. நாங்க இத வந்து ஒரு நாகரிகமாக ஒரு ஸ்டைலாக ஒரு விதமான நிலைமையாக நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னோட நாயர் எல்லாம் எங்க, என்னோட பள்ளி எல்லாம் எங்க, என்னோட காசு எல்லாம் எங்க, என்னோட சொத்து எல்லாம் எங்க, எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு சொத்துக்களுக்கு பொறுமதி வெறுமனே ஒரு கார்டு. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு போறாங்க, அந்த நேரத்தில் அவங்களோட சொத்துக்கள்ட அந்த பொறுமதிக்கு கல்குலேட்டர் வேலை செய்யாது, கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. அந்த அளவு தூரத்துக்கு பெரிய ஒரு சொத்து, அது கார்டு அல்ல, அது நாணயங்கள் அல்ல, தங்கம் தங்கம், அது வெள்ளி, அப்படியே பொருளாக இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு என்னோட முஸ்லீம்கள்ட்ட யாருமே இல்ல, எங்கள்கிட்ட இருந்து பறிச்சான், எங்கள்கிட்ட இருந்து பறிச்சு எங்களுக்கு டாலர் காட்டினான், எங்களுக்கு குயின்ஸ் காட்டினான், எங்களுக்கு திரம் காட்டினான், எங்களுக்கு தினார் காட்டினான், தால் தாளை காட்டி எங்களை ஏமாத்தி முழு தங்கத்தையும் முழு வெள்ளியையும் முழு சொத்தையும் அவன் பேக் பண்ணி வச்சுக்கிறான். இது வேற ஒரு தலையான ஒரு தலையங்கம், அது வேற மணி பேங்க் சொல்லி தனியான ஒரு டாபிக். முஸ்லீம்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க, முழு உலகத்தில் உள்ள அரபியர்களை கூட இன்னைக்கு ஏமாத்தி, முஸ்லிம் தலைவர்களையும் ஏமாத்தி சக்கையா வைத்திருக்கிறாங்க. சக்கையா எப்படி தெரியுமா, மதீனாவுக்கு போங்க, மக்காவுக்கு போங்க, அங்கேயும் ஹராமான பேங்க் இருக்குது, அங்கேயும் வட்டியுடைய பேங்க் இருக்குது. முஸ்லிம் நாடு அது ஒரு செக்குலர் என்னண்டா, இஸ்லாம் செக்குலர், ஹரம், ஹரம் ஷரீப் எப்படிப்பட்ட புனிதமான இடம், அங்கேயும் வட்டியில பேங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அந்த அளவு தூரத்துக்கு அடந்தேறி வந்திருக்கிறான். கனிவான சோதரே, ஒரு நீளமான தலையங்கம், இது விரிவாயிட்டு போவோம், பேசிட்டு போனா நாங்க கொஞ்சம் தெளிவாகணும், படைச்ச ரப்போட தொடர்பாகணும், ஹராத்த விடோடும், அல்லாட்ட கேளுங்க, கெஞ்சுங்க, கதருங்க. எங்கள்கிட்ட இருந்து வாழ்க்கைய பறிக்கெடுத்துட்டாங்க. நாங்க யாருமே ஒரிஜினலா இல்ல, சக்கையா தான் நீக்கிறோம். இன்னொரு பாருங்க, உடல் ஆரோக்கியத்தை பாருங்க. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, முஃமின் என்றா ஒரு ஆரோக்கியமான மனிதன், பலஹீனமாகி சுக்கடையாகி ஒரு ஒரு கட்டோரத்துல போயிட்டு குந்தி கொண்டு கால் ரெண்டும் சுருக்கி வச்சு கொண்டிருக்கிறவன் அல்ல முஸ்லீம். முஸ்லீம்டா திடகாத்திரமானவன், ஒரு தைரியம் உள்ளத்தன் தான் முஸ்லீம் என்றது. ஆனா இன்றைக்கு ரொம்ப கவலையான விஷயம், மன்னிச்சுக்கோங்க, நான் யாரை குத்தி காட்டல, என் உள்ளத்தில் உள்ள கவலையை சொல்றேன். நாங்க எவ்வளவு பலஹீனம்னு பாருங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு துண்டொண்டை கொடுத்தா, நான் பொதுவாக பல இடங்கள்ல சொல்லிக்கிறேன், ஒரு துண்டொண்டை கொடுத்தா உங்களுக்கு யாராவது ஒத்தர், எனக்கு ஒரு நோயுமே இல்லை, நான் நல்ல ஆரோக்கியமான ஒருவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒத்தர் எழுதுங்களே, நான் ஆரோக்கியமான எழுதிட்டாங்களே அப்படின்னா தலைய சொறியுவாங்க. ஒருத்தர பார்த்தா சுகர் பேஷண்ட், இன்னொருத்தர பார்த்தா கொலஸ்ட்ரால், இன்னொருத்தர பார்த்தா ஸ்டொமக் டிசீசஸ், இன்னொருத்தர பார்த்தா ஹெட் ப்ராப்ளம், இன்னொருத்தர பார்த்தா மூட்டு வலி, குறைஞ்சது அசுரத் கேஸ் அசுரத், கேஸ்டிக் அசுரத். எங்கடா சமுதாயத்துடைய நிலைமை. போனேன் மாரகமேல கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரோக்ராமுக்கு போறேன், ரொம்ப கவலையான விஷயம், எல்லாம் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும், முஸ்லீம்கள் எல்லாரும் பாதுகாக்கணும். புள்ள கிடைக்குது, புள்ள கிடைக்குது, பிறந்த புள்ளக்கின் கேன்சர், உம்முக்கும் கேன்சர், 18 வயசு வாலிபன் அவனுக்கு கேன்சர். இன்னைக்கு எங்களை நோயாளியாக்கி வச்சுக்கிற எல்லாரும் நோயாளிகள், ஆரோக்கியம் இல்ல உடல்ல. சும்மா சொல்றது, சும்மா சில நேரங்கள்ல யாரோட சரி பேச வேண்டியிருக்கிறதுல, அல்லது சில டெஸ்டி போர்ட் அது மாதிரியான மீட்டிங் அதெல்லாம் சும்மா நான் கேட்கிறேன், ஆரோக்கியம் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படிப்பட்ட ஆரோக்கியம். யுத்த களத்துல ஒரு கோட்டையை தூக்கி வீசுறாங்க, யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால 40 பேர் சேர்ந்து அந்த கோட்டையை தூக்க வேண்டிய நிலைமை. அல்லாஹ் எவ்வளவு சக்தியை கொடுத்திருந்தான், எவ்வளவு திடகாத்திரத்தை கொடுத்திருந்தான், எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். ஆனா அந்த ஆரோக்கியம் பறி போயிருச்சு, முஸ்லிம்கள் பறிச்செடுக்கப்பட்டிருச்சு. காரணம் என்ன, காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட இஸ்லாத்தை மறந்துட்டோம். எங்கட மருந்து எல்லாம் எங்க தெரியுமா, வெஸ்டர்ன் மெடிசின் தான். இங்க யாருக்காவது தலைவலிண்டா உடனே போறது டாக்டர். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது மருந்து இருந்தா டாக்டர் தான், மருந்து இருந்தா டாக்டர். நான் கொழும்பு பெரிய பள்ளியில ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்த போன கிழமை புதர் வந்தார், ஹசரத் மருந்து எங்களுக்கு தேவைதானே, மருந்தும் ஹதீஸ்ல வந்தீங்கதானே. நான் கேட்க, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மெடிசின், மருந்துக்கு வலை விளக்கணும் சொல்லுங்க, மருந்துக்கு வரை விளக்கணும். ஷொக்காயிட்டார், மருந்துக்கு வரை விளக்கணுமா, முடிக்கிறார். நான் சொன்ன டெஃபினேஷன் சொல்லுங்க, மருந்துக்கு விளக்கணும், விளக்கம் சொல்லுவோம். அப்படி சொல்றேன், மருந்து நீங்க என்னத்தை விளங்கிக்கிறீங்க. அவர் நான் நீங்க சொல்லவா, எனக்கு தெரியும், நான் சொல்லவா, ஒரு தலைவலி வந்தா நீங்க பட்டு டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாங்களும் விளங்கி வச்சுக்கிறேன், டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு தலைவலி, ஓகே உங்களுக்கு என்ன தலைவலி, அந்த தலைவலி, எந்த தலைவலியா, கையை பிடிச்சி பாப்பா, நாடி துடிப்பு, நீங்க இந்த பிளட் செக் பண்ணிட்டு வாங்க, அதை செக் பண்ணிட்டு வாங்க, ரைட், அதை செக் பண்ணிட்டு வந்ததுக்கு போற அவர் ஒரு பார்வை, அவருக்கு ஒரு கெஸ்டிங் இதா தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுப்பாரு மருந்த, நீங்க இதுதான் மருந்து, நீங்க நினைச்சுக்கிறதான் மருந்து. நான் சொன்னேன், நீங்க வரை விளக்கணும் விளங்கிக்கிறது இல்ல, மருந்துண்டா, மருந்துண்டா. உதாரணமாக ஒருத்தர் வாராரு, அதுல இந்த பல்லு சரியான வலிக்குது அசுரத் அப்படின்றாரு, சரியா வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இவர் சும்மா வாய கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கணத்தோட அடிச்சு விட்டாரு, அவ ஆகிண்டாரு, அவர் பிடிச்சி பிடிச்சி எல்லாம் பாக்குறாரு, பல்லு வலி ஒன்றும் இல்ல.
என்ன இப்படி பல்லுவலி இன்னொரு போயிட்டு அதுல பல்லுவலி மருந்தி தான். எங்களை நோயே இல்லாமல் ஆக்கக்கூடிய உண்டு. இவருக்கு லூஸ் மோஷன், டெப்லெட் குடிச்சாரு, அதை குடிச்சாரு, இதை குடிச்சாரு, ஒன்னும் சரி வரல. உமா சொன்ன உனக்கு என்ன, அதை குடிச்சது கொஞ்சம் மீறி அப்படின்னு சொல்லி பிளேண்டிய ஊத்தி அதுல கொஞ்சம் தேசிகை புளிஞ்சு கொண்டு போய் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நின்றுச்சு. உமா மருந்து ஒருத்தர் வந்து சொன்னார எனக்கு காய்ச்சல் காத்தால் அசுரத் உடனே காய்ச்சலுக்கு இந்த துவாவை ஓதணும். தலையில சரியா நெத்தில கைய வச்சாரு அல்ல உச்சம் தலையில கைய வச்சாரு அல்லாஹும் அதுபில் பாசரப்பன்னா சந்தஷாபிலா ஷிபா இல்லா ஷிபா ஏறு மூலம் ஓதினாரு சூடு ஊதினாரு பத்த குளிர் மருந்து. கண்ணியமானவர்களே எங்களுக்கு விளக்கம் தந்திக்கிறது தப்பாக நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க. பெண்கள் விசேஷமாக தெளிவா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு பெண்களை பொறுத்தவரையில இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு எங்க பெண்கள் பாவம், தொட்ட தொண்ணூறுக்கெல்லாம் நோயாளி, கொஞ்சம் வருத்தம் தான் நோய் தான் படுத்தாச்சு, அதுக்கு பின்னாலே எழுப்புறதுக்கே இயலாது. அடுத்தது அவங்களுக்குரிய மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு தனியான ஒரு தலையங்கம் ரெண்டு மாசம் மூணு மாசம் மென்சஸ் வாரில் போற டாக்டர்கிட்ட போயிட்டா அவங்க எழுதி கொடுக்கற என்ன தெரியுமா, பர்த் கண்ட்ரோல் உடைய டேப்லெட். நான் பயம் இல்லாம சொல்றேன், தெளிவா சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க வெஸ்டர்ன் மெடிசின் பேர்ல. என்ன டேப்லெட் எடுத்து வாசி பாருங்க, இதுல இருக்கிற ஆதாரத்தோட. ஆனா தைரியமா சொல்றேன், பாவம் அவங்க தொட்ட தொண்ணூறுக்கும் டாக்டர் ஏ மருந்து கேட்டா இஸ்லாத்துல மருந்தும் எடுக்கணும் தானே. மருந்து எங்களுக்கு தந்திக்கிற டெஃபினேஷன் பில தெளிவா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க அது எங்க ரஸூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியோட கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டிருக்குது. அதனால அவர் கொஞ்சம் கண் வலி போல கூப்பிடுங்க அலிய வந்தாங்க. அலிகள் எல்லாம் என்ன அலி ரசூலுல்லாஹ் கண் வலிக்குது, கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய வைக்கிறாங்க, துஆவை ஓதுறாங்க, கண் வலி பெய்திருச்சு, கொடிய கொடுக்கறாங்க, எடுத்துட்டு போங்க. கனியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸாமா அல்லது முஆவியா ஒரு சஹாபி பேர் மறந்துட்டேன், அவங்க வாராங்க மதீனால என்டர் ஆகுறாங்க. யார சூழல்லா இடுப்பு சரியான வலிக்குது யார சூழல்லா அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மெயினான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட போங்க, பிளட் செக் பண்ணுங்க, அதுக்கு பின்னால் அவரு ட்ரீட்மெண்ட் தருவாரு, செக் பண்ணி பாருங்க மருந்து சரியான்னு சொல்லி. இங்க வாங்க இடுப்பை பிடிச்சாங்க, துஆவை ஓதினாங்க, சுப்ஹானல்லாஹ் அந்த சஹாபி சொல்றாரு, அதுக்கு பின்னால் எனக்கு இடுப்பு வலி வரவே இல்லை. புண்ணியமானவர்கள் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. மனுஷங்க நான் யாரோட வேணுமென்றாலும் பேச தயாராக இருக்கிறேன், பலவரோட பேசி முடிச்சிட்டோம், இன்னும் எங்களுக்கு ஆன்சர் இல்ல, எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட தெளிவான மருந்து இருக்குது, ஹதீஸுடைய கிதாபுல பிறட்டி பாருங்க, கிதாபு திப்பு இருக்குது, மெடிசின் உடைய பாடம் இருக்குது, படியுங்க, உலமாக்கள்கிட்ட போய் துக்காருங்க, கேளுங்க. எனக்கு தலைவலி, தலைவலிக்கு என்ன மருந்து, எனக்கு காய்ச்சல் அதுக்கு என்ன மருந்து. கிதாபு அல்ல, முன்னூறுக்கும் மேற்பட்ட தியரிஸ் இருக்குது, மெடிக்கல் தியரி இருக்குது. ஆனா எங்கள்கிட்ட இருந்து மறைச்சு இது ஒன்னு நீ பாதிக்க கூடாது, நீ பாதிக்க வேண்டியது வெஸ்டர்ன் மெடிசின் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை காட்டி தந்திருக்கிற எந்த டேப்லெட் எந்த டானிக் எங்களுக்கு தெரியாது. நாங்க குடிக்கிறோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன நிலைமை எங்களுக்கே தெரியாது. எங்களை நாசத்தின் பக்கம் கொண்டு போறாங்க, அழிவின் பக்கம் கொண்டு போறாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டேன், இந்த இடத்துல இருந்து எழுப்பேன் எனக்கு பல்லு நூத்துக்கு நூறு நல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பல்லு எல்லா பல்லும் நல்ல அழகாயிருக்குது, பல்லு வலி கிடையாது, பல்லு பூச்சி தின்றது கிடையாது. ஒரு வாலிபர் எலும்புங்க பார்ப்போம், ஒரே ஒரு வாலிபர் பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல, பல்லு வலியும் கிடையாது, பல்லு பூச்சி தின்றும் இல்ல. ஒரு வாலிபர் மற்றவங்களை கேட்கல என்ன தெரியும், ஒரு வாலிபர் ஏலாது எலும்பு ஏலா ஏ தெரியுமா, எங்களுக்கு சுண்ணத்தை விட்டு தூரமாக்கிட்டான். அவன் சொன்னான், நீ காலையில மாலையில மட்டும் டூத் பேஸ்டையும் பிரஷையும் பாவி உன் பல்லு கிளீனா இருக்கும். வேற பாவிக்கிறாரு, அதுல போட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, புளோரைடு எல்லாம் இருக்குது, அது தனியான ஒரு சப்ஜெக்ட், நல்லா பேசல, எனக்கு தந்த நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் முக்கியமான தலையங்க பின்னாளிக்குது கல்வி, அதுக்கே இன்னும் வரல. நான் இது மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட்னால நான் சொல்றேன்.